சகோதரர் நார்மன், உமக்கு நன்றி. சரி சரி, மீண்டும் இக்காலையில் சபைக்குள் இருப்பதும் தேவனுடைய மகத்தான செய்திகளை சுற்றி ஐக்கியத்தை உடையதாக இருப்பதும் அவ்வளவு அருமையாயிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஒருபோதும் இந்த ஜபக்கூடாரத்தில் அவசரப்படுவதே இல்லை. உங்களுக்கு தெரியுமே, நாங்கள் ஒருவிதமாக எங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்வோம். சில நேரங்களில் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு சிறு களப்பாயாகிவிடும். அவர்களால் முடியும் பொழுது அல்லது அவர்களால் கூடுமானால் வெளியே எழுந்து போவார்கள். யாராவது பிள்ளைகள் சிறிது இங்கே நெருங்கி வர விரும்பினால் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சிலருக்கு இடம் கொடுக்கலாம். இங்கே மேடையின் மேல் 2, 3, 4 இடங்கள் இருக்கின்றன. பின்னால் இருக்கின்ற யாருக்காவது வசதியாக உட்கார வேண்டுமானால் இங்கே வரலாம். அல்லது யாராவது இதுதான் முதல் தரமாக வந்து சிறிது பின்னாக உட்கார்ந்திருந்தால் இங்கே முன்னால் வரலாம். சில வயதானவர்கள் வேண்டுமானால் இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். அவர்கள் இங்கு வருவது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதனால் மற்றவர்களுக்கு இருக்கைகள் கிடைக்கும். கண்காணிகளில் சிலர் அல்லது யாராவது போதவர்கள் முதலானோர் இங்கே முன்னே வந்து உட்கார்ந்து அது மற்ற யாருக்காவது உட்கார்வதற்கு நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சில ஜனங்கள் இன்னமும் சுற்றி வந்து கொண்டு ஒரு இடத்திற்காக பின்னால் முயற்சிக்கிறார்கள். உட்பாதைகள் ஜனங்களால் நிறைந்து வழித்தடை செய்யப்பட்டிருப்பதை காணும் போது அவர்கள் போய்விடுகின்றனர், அதை தவறவிடுகிறார்கள். இப்பொழுது இங்கே இன்னும் ஒரு இருக்கை முன்னாக இருக்கிறது என நினைக்கிறேன். சரிதானே வாலிபம்மாளே? சரியாக இங்கே ஒரு இருக்கை இருக்கிறது. சரியாக இங்கே முன்னால் இருக்கிறது. சகோதரன் ஊர் செடுங்கிறது நான் காண்கிறேன். இங்கே இன்னும் 2 இருக்கைகள் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வழியாக வந்து கொண்டு இருங்கள். இன்னும் 2 இருக்கிறது இங்கே முன்னாலே. யாராவது முன்னாக வர விரும்பினால் 4 இடங்கள் மேடையின் மேல் இருக்கிறது. நீங்கள் வருவீர்களானால் அப்பொழுது அது பின்னால் சில இருக்கைகள் காலியாகும். ஏனென்றால் அநேக நேரங்களில் ஆராதனை ஆரம்பித்த பிறகு ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் பின்கதவின் வழியாக சுற்றுமுற்றும் பார்த்து பின்னர் திரும்பவும் வெளியே போகிறார்கள். அவர்கள் ஆராதனையை தவறவிடுகிறார்கள். இங்கே ஒன்று இருக்கிறது, சரியாக நடுவில் இருக்கிறது. ஆம், 1, 2, 3, 4, 5 ஆக இங்கே 5 இருக்கைகள் காலியாக இருக்கிறது. இங்கே முன்னால் இங்கே நீங்கள் நேராக மேலே வரவேற்கப்படுகிறீர்கள். உங்கள் வீடு போல உணருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் ஜார்ஜ். இக்காலையில் மீண்டும் உங்களை காண சந்தோஷப்படுகிறோம். அது மிகவும் அருமையாக இருக்கும் சகோதரியே. இப்பொழுது உங்களைத்தான் சிறிய அம்மாளே, அங்கே பின்னாக ஒரு இடம் காலியாக அவளுக்கு இருக்கிறது. சரியாக அங்கே ஒரு மனிதன் நிற்கிறாரே, அது மட்டும் திரும்பி போங்கள். சரியாக அங்கேதான். அது அருமையாக இருக்கிறது. எல்லோரும் வசதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நல்லுணர்வு தோன்றும். அது அதிக வசதி அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் இங்கே அதிக சௌகரியமாக இல்லை என்று எனக்கு தெரியும். எங்களால் முடிந்த அளவு செய்ய பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் வந்து கொண்டிருக்கும் கூட்டத்தை எதிர்நோக்கி கொண்டு இந்த வருகிற மகத்தான கூட்டத்தின் தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த காலையில் நான் சபையாரிடத்தில் வியாதிஸ்தருக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். கூட்டத்திற்கு பின்னர் சபையில் வியாதிஸ்தருக்கு ஜெபிப்பது இதுவே கடைசி தருணமாக இருக்கும் என்று நான் கூறினேன். கூட்டத்தின் போது நாங்கள் தீர்க்க தரிசன வரிசையின்படியாக எங்களால் கூடிய மட்டும் வைக்க விரும்புகிறோம். பின்னர் அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன், ஒரு கால் கிறிஸ்துமஸுக்கு முன்னர் தானியேலை பற்றி இங்கே சபையில் ஒரு சில இரவுகள் கூட்டம் வைக்க வேண்டும் என்றிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு கால் முதல் வருடமாய் நான் மீண்டும் போக போகிறேன். நமக்கு இன்னும் அதிக நேரம் விடப்பட்டிருக்கவில்லை என்று எனக்கு தெரியும். எனவே இப்பொழுது யாராவது வருவீர்கள் என்றால் விடுதிகளில் முன்னேற்பாடுகள் செய்ய விரும்பினால் நாங்கள் அதை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு முன்னேற்பாடு செய்ய முடியும். தொண்டை புற்றுநோயிலிருந்து சுகமாக்கப்பட்ட திரு மோரிஸ் அவர்கள் ஒரு கரணவித்தை நிபுணர். அவர் டாக்டர் அடையர் அவர்களுடைய குடும்பத்தில் விவாகத்தின் மூலம் சம்பந்தம் கொண்டுள்ளார். அவர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். என்னுடைய நண்பர் தொண்டை புற்றுநோயை அறுவை சிகிச்சை செய்தவரும் அவரே. அவர் மறித்துக் கொண்டிருந்தார். 6-7 வருடங்களுக்கு முன்னர் கர்த்தர் என்னை அவருடைய வீட்டுக்கு வழிநடத்தினார். அங்கே அவர் அவருடைய சகோதரி வீட்டில் தொண்டையில் புற்றுநோயோடு மறித்துக் கொண்டிருந்தார். நான் அவரை அன்றொரு நாள் முடி கத்தரிக்கும் கடையில் சந்தித்தேன். அவர் சாட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், என்னால் விழுங்க முடியவில்லை, எனக்காக ஜெபித்து 5 நிமிடங்களுக்கு பின்னர் என் முழு உணவை நான் சாப்பிட்டேன் என்றார். அது முதல் அப்படி ஒரு காரியம் இருந்ததாக ஒரு சிறு அடையாளம் கூட இல்லை. அவர் வேபர் விடுதியை நடத்துகிறார். அவர் சொன்னார், டெல்லி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த விடுதிக்கு வருகின்ற உங்களுடைய ஜனங்களுக்கு நான் மிகவும் குறைவான கட்டணத்திற்கு கொடுப்பேன் என்றார். அவருக்கு இங்கே ஒரு புதிய விடுதி இருந்தது. அவர் அவர்களுக்கு குடும்ப கட்டணம் உதவியவற்றை கொடுத்தார். நான் அவருடைய விடுதி அட்டைகளை எடுத்துக்கொண்டேன். அவைகள் அலுவலகத்தில் உள்ளன. அந்த விடுதியில் முன்னேற்பாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் மற்ற இடங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அங்கே நமக்கு சிறந்த கட்டண சலுகைகள், மேலான வசதிகள் அவர்களுக்கு ஏற்றார் போல் கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் அதை மேலானது என்று நினைக்கின்றனர். உங்களில் அநேகர் நிச்சயமாக ஒரு கால் அவர்களில் சிலர் சொந்த வீடுகளை உடையவளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் யாரையாவது கவனித்துக் கொண்டால் அது மிக்க சிறந்ததாயிருக்கும். வீட்டில் இருப்பது போன்று அது அதிக வசதியாக இருக்குமானால் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களையும் ஐக்கியத்தையும் உடையவளாக இருப்பீர்கள். அப்பொழுது உங்களால் ஒன்று சேர்ந்து போகவும் வேத வார்த்தைகளை ஆராயவும் முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நோட்டு புத்தகங்களையும் பென்சில்களையும் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் நாங்கள் நேரத்தையும் தேதியையும் வேத வார்த்தைகளையும் ஏழு சபை காலங்களின் பேரில் சபை காலங்கள் கடைசி ஏழு சபை காலங்கள் பற்றியும் அவைகள் எப்படி குவிந்து கொண்டு வருகின்றன என்பதை பார்க்க போகிறோம். அது ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக இருக்கும். முதலாவதாக நான் அதை பிரசங்கிப்பேன், பின்னர் அவைகள் ஒளிநாடாவில் பதிவாகும், அதிலிருந்து பதிவாகும், பின்னர் அவைகளில் இருந்து அவைகள் சுருக்கெழுத்தில் எழுதப்பட்டு பின்னர் அச்சடிக்கப்படும். அந்த புத்தகங்கள் ஏழு சபை காலங்களின் மேல் ஒரு விவரண புத்தகமாயிருக்கும். அது முக்கியம் அல்லவென்று நான் நினையாதிருந்தால், அது அத்தியாவசியமானது என்று நான் நினையாதிருந்தால், அதை கூறத்தக்க நான் ஜனங்களின் நேரத்தை எடுத்திருந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் நினைக்கிறேன், ஒருவேளை நான் அதை விசேஷமாக இந்த சபையிலிருந்து பெறுகிறதான கடைசி நேரமாக இருக்கலாம். எனவே நாம் அதை குறித்து உண்மையாகவே ஜெபசிந்தையில் இருப்போமாக, உண்மையாகவே ஜெபசிந்தையாக இருப்போமாக. இப்பொழுது அடுத்த வாரம் நான் லூசியானாவிற்கு போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற அந்த கூட்டத்திற்காக நான் லூசியானாவில் உள்ள ஷீவர் போர்ட்டில் இருப்பேன். 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை லூசியானாவில் உள்ள ஷீவர் போர்ட்டில் சகோதரன் மூர்டன் இருப்பேன். அது ஒரு வழக்கமான சுவிசேஷ கூட்டமாக இருக்கும். பின்னர் நான் 29 அல்லது 30 இங்கே இருப்பேன். டிசம்பர் 4ஆம் தேதி நாம் இங்கே துவங்குவோம். இப்பொழுது அங்கே ஒரு காலை செய்தி இருக்கும். இப்பொழுது என்னால் முடியவில்லை என்றால் இரவு நேரத்தில் அந்த சபை காலத்தை அது எங்கே இருக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேனோ அங்கே வைத்து ஜனங்கள் அதை முழுவதுமாக புரிந்து கொண்ட பின்னர் நான் அடுத்த நாளை காலைக்கோ அல்லது அடுத்த பிற்பகலிலோ அதை இங்கே ஜபக்கூடாரத்தில் முடித்து விடுவேன். பின்னர் அந்த அடுத்த இரவில் சபை காலங்களுக்கு செல்வேன். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டியது என்று நான் உறுதி கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், ஏனென்றால் அது அத்தியாவசியமானது. நாம் ஒரு மிகவும் வினோதமான நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரியங்கள் குமிந்து கொண்டே போகின்ற விதத்தை பார்த்து நாம் அதை அறிவோம். இந்த ஜபகூடாரத்தில் இருந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால், இங்கே அந்நியர்கள் இருப்பார்களாயின் நான் இந்த செய்திகள் முதலானவைகளை வெளியே இருக்கும் சுவிசேஷ வயலில் இல்லாமல் இந்த ஜபகூடாரத்தில் கொண்டு வருவதன் காரணம் என்னவென்றால், இது இங்கே எங்களுடைய வீட்டு தளமாயிருக்கிறது. உபதேசத்தை நான் காண்கிற விதமாய், நான் விசுவாசிக்கும் விதமாய் என்னால் இங்கே பிரசங்கிக்க முடியும் என்னும் உணர்வு எனக்கு இருக்கிறது. இப்பொழுது அது மற்றவர்களுடைய மார்க்கத்தோடு மோதுவதில்லை. புரிகின்றதா? அவர்கள் என்னத்தை விசுவாசிக்க வேண்டுமானாலும் அதெல்லாம் பரவாயில்லை. இப்பொழுது அங்கே அநேக சமயங்களில் உங்களுக்கு தெரியும், நாம் எல்லோருமா இந்த காலையில் சென்று கைவிரல் ரேகைகளை எடுப்போமானால் நம்முடைய பெருவிரல் ரேகைகள் ஒன்றாக இருப்பதில்லை. இரண்டு மூக்குகள் ஒன்றோடொன்று ஒரே மாதிரியா இருப்பதில்லை. அது என்னுடையது போலில்லை என்பதற்காக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் இரண்டு பேர் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆக இரண்டு காரியங்கள் எனவே ஞாபகத்தில் வையுங்கள். ஆனால் நாம் எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு ரோமன் கத்தோலிக்கன் அவன் கத்தோலிக்க சபையை அவன் சார்ந்திருப்பானே, ஆனால் அது அவர்களுடைய அடிப்படை உபதேசமாக இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க சபைதான் அவனை ரட்சிக்கப் போகிறது என்று அவன் விசுவாசித்தால் அவன் இழக்கப்பட்டவனாய் இருப்பான். ஆனால் அவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்புக்காக அவர் மேல் சார்ந்திருப்பானே, ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பான். ஒரு மெத்தோடிஸ்ட் அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே அல்லது ஒரு பாப்டிஸ்ட் அவர்களுடைய சபை அல்லது ஸ்தாபனம் அவர்களை ரட்சிக்கப் போகிறது என்று நம்பிக்கையா இருந்தால் அவர்கள் இழக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருந்து அவரை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் உங்களை ரட்சிக்கிறது கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்களுடைய சொந்த தனிப்பட்ட விசுவாசமாய் அது இருக்கிறது. நீங்கள் ஒரு பாப்டிஸ்டாகவோ பெந்தேகோஸ்தேவாகவோ லூத்தரனாகவோ கத்தோலிக்கனாகவோ யூதனாகவோ அல்லது வேறென்னவாகவோ இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் தனிப்பட்ட விசுவாசமாயிருக்கிறது. இதுவும் கூட காந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒளிநாடாதான். அது இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே எல்லோரும் அதை நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். ஆனால் ஒரு நபர் ஒரு உபதேசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் அப்பொழுது நீங்கள் உங்கள் சொந்த விசுவாசத்தோடு தரித்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒரு மாய்மாலக்காரராயிருக்கிறீர்கள். வேறு யாரோ ஒருவர் அதை கூறுகிற காரணத்தால் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்வீர்களானால் உங்கள் இருதயத்தில் நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை என்பதாகும். அப்பொழுது நீங்கள் ஒரு மாய்மாலக்காரனாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் விசுவாசியாத ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கூறுகிறீர்கள். நான் விசுவாசிக்கும் ஒன்றை குறித்து மற்றவர்கள் சிறிது குறை கூறுவதை விரும்புவேனே என்று ஏதோ ஒன்றுடன் ஒப்புரவாகி தேவனுடைய பார்வையில் ஒரு மாய்மாலக்காரனாயிருப்பதை விரும்ப மாட்டேன். இப்பொழுது இங்கே அந்த கூட்டங்களில் இந்த காரியங்களில் சிலவற்றை நீங்கள் பயங்கரமாக வித்தியாசப்படலாம். ஆனால் என்னோடு வேற்றுமை கொள்ளாதீர்கள், ஏனென்றால் நான் உங்களை நேசிக்கிறேன். அது உண்மை. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தெளிவுபடுத்திவிட்டேன் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கத்தோலிக்கரானாலும் ப்ரோட்டஸ்டன்ட் ஆனாலும் அல்லது யூதரானாலும் அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏனென்றால் கிருபையினால் நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எனவே நம்முடைய சபைகளும் நாம் தொடர்பு கொண்டுள்ள சபைகளும் அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், இதில் நீங்கள் தவறான அபிப்பிராயம் கொள்ளாமல் நோக்குவீர்களானால், இந்த சபை ஸ்தாபனங்கள் தான் இப்பொழுது நம்மை பிரிக்கப்பட்ட நிலையில் வைத்துள்ளன. அதுதான் தொல்லையை விளைவித்தது. புரிகின்றதா? நாம் அதை அது இருக்கின்ற விதத்தில் அப்படியே விடுவோமானால், இப்பொழுது நான் சில காரியங்களை கூறாமல் தள்ளி வைக்கிறேன். நான் ஒரு காரியத்தை எடுத்துக் கூற விரும்புகிறேன். இங்கே இந்த ஜபகுடாரத்தில் இருக்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். பாருங்கள், உங்களிடம் ஏற்கனவே கூறினேன் அல்லவா என்று சொல்வதற்காக நான் கூறுவதில்லை என்று தெரியும். நான் எல்லாம் தெரிந்தவன் என்று ஜனங்கள் முன்னால் என்னை காண்பிக்கும் அந்த நிலைக்கு நான் வரமாட்டேன் என்று நம்புகிறேன். அந்நிலைக்கு நான் எப்பொழுதாவது வர நேர்ந்தால், யாராவது வந்து என்னை திருத்தி சரிபடுத்தி இங்கே ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்று சொல்லுங்கள். புரிகின்றதா? நான் அந்த விதமா இருக்க விரும்பவில்லை. ஆனால் தேவன் எதையாவது கூறி அது சத்தியம் என்று நிரூபித்தால் அதை மற்றவர்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் அதை கூறினது நான் அல்ல, அதை கூறினது தேவன். நான் கடந்த ஞாயிறு கூறினது போன்று அது இங்கே இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த பிரசங்க பீடத்தில் 28 வருடங்களாக இருக்கிறேன். ஒரு முறை கூட அரசியலை எந்த விதத்திலும் அதை பற்றி கடந்த ஞாயிறு மட்டும் நான் கூறினதே இல்லை. நீங்கள் ஓட்டளிக்க சென்று ஓட்டு போடுவதற்கு முன்னர் ஜெபம் செய்யுங்கள் என்று நான் ஜனங்களுக்கு கூறினேன். அன்றொரு நாள் நான் சகோதரன் ரைட் அவர்களை காண சென்றிருந்தேன். அவர் வயதானவர்களில் ஒருவர் என யூகிக்கிறேன். அவரும் சகோதரன் ராய் ஸ்லாட்டர்ஸ் எனக்கு தெரிந்த ஒரு சிலரும் என்னை அநேக வருடங்களாக தெரியும். நான் எப்படி ஓட்டளித்தேன் என்று சகோதரன் ரைட் அவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது. நான் ஒரு டெமோக்ராட்டோ அல்லது ரிபப்ளிகனோ என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கு ஒரு இரண்டாவது வீடு. அது அவ்வளவு முக்கியமானதல்ல. அந்த காரணத்தினால் தான் சகோதரன் ரைட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் எப்படி வாக்களித்தேன் என்று ஒருவருக்கும் தெரியாது. ஏனென்றால் இரண்டு கட்சிக்காரர்களும் பெருமை எடுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் கடந்த வாரம் அவ்வாறு நான் கூற காரணம் அரசியலை காட்டிலும் அதிகம் அதில் அடங்கியுள்ளது. கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சகோதரன் மெர்சியரும் மற்றவர்களும் இந்தபடியே தரிசனங்களில் சிலவற்றை எடுத்து அவைகளை தோண்டி பார்த்து அவைகளை சிறிது சீரமைத்து அல்லது அவைகளை இந்த தேதி மட்டுமாய் அடுக்கி அவைகளை காகிதத்தில் அச்சடிக்கப் போகிறார்களாம். அவைகளில் சில காரியங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் கூட வாசிக்க விரும்புகிறேன். இந்த ஒன்றை முதலாவதாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
1932,
நான் என்படியே போய்க் கொண்டிருக்க, நான் இந்த காலையில் சபைக்கு போகும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது நான் ஒரு தரிசனத்துக்குள் ஆக நேர்ந்தது. நம்முடைய ஆராதனைகள் மேஜிஸ் அவென்யூவில் அனாதைகள் இல்லத்தில் நடக்கின்றது. அங்கே சார்லி கேன் அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் ஜீவித்துக் கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது தெருவின் மறுபுறத்தில் வசிக்கிறார், உங்களுக்கு தெரியுமே.
நான்
இந்த தரிசனத்தில் இருக்கும் பொழுது நான் சில பயங்கரமான காரியங்கள் இடம்பெறுவதை கண்டேன். நான் இதை கர்த்தருடைய நாமத்தினால்
பேசுகிறேன்.
இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றவர் பிராங்க்லின் டி ரோஸ்வெல்ட். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது 28 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. முழு உலகத்தையும் யுத்தத்திற்குள் ஈடுபடும்படி செய்வார். இத்தாலியின் புதிய சர்வாதிகாரியான முசோலினி அவனுடைய முதலாவது படையெடுப்பை எத்தியோப்பியாவின் மீது நடத்தினான். அவன் எத்தியோப்பியாவை மேற்கொள்வான், ஆனால் அது அவனுடைய கடைசியா இருக்கும். அவன் தன்னுடைய முடிவுக்கு
வருவான்.
நாம் ஜெர்மனியோடு யுத்தத்தில் இருப்போம். ருஷ்யாவை கவனியுங்கள். இப்பொழுது பாருங்கள், கம்யூனிசம், பாசிசம், நாசிசம் இருக்கின்றன. ருஷ்யாவை கவனியுங்கள். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுவல்ல.
It shall also has been an evil thing done in this country.
இந்த தேசத்தில் ஒரு பொல்லாத காரியம் சம்பவித்தது. அவர்கள் ஸ்திரீகளுக்கு ஓட்டுரிமை அளித்தார்கள். இது ஒரு ஸ்திரீயின் தேசம். ஏவாள் ஏதேனை கெடுத்து போட்டது போல ஸ்திரீகள் இந்த தேசத்தை கெடுத்து போடுவார்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நான் ஏன் இப்படி ஆணித்தரமாக கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருக்கிறேன். அவளுடைய வாக்கெடுத்தலில் அவள் தவறான நபரை தெரிந்தெடுப்பாள்.
The Americans will take a great beating at a place that Germany will build.
ஜெர்மானியர் மேக்னட் லைன் என்ற ஒரு பெரிய கான்கிரீட் சுவரை எழுப்பப் போகிறார்கள். அங்கே அமெரிக்கர்கள் பயங்கரமாக முறியடிக்கப்படுவார்கள். ஆனால் முடிவிலே அவர்களே வெற்றி அடைவார்கள். இந்த சுவர் கட்டப்படுவதற்கு 11 வருடங்களுக்கு முன்னர் இது கூறப்பட்டது.
Then when these women help elect the wrong person.
பின்னர் தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க இந்த ஸ்திரீகள் உதவின பொழுது, அதன் பிறகு ஐக்கிய நாடுகளில் நன்றாக உடுத்தியிருந்த அழகான ஆனால் இருதயத்தில் கொடூரமாயிருந்த ஒரு மகத்தான ஸ்திரீ எழும்ப நான் கண்டேன். அவள் இந்த தேசத்தை அழிவுக்கு ஒன்று வழிகாட்டுவாள் அல்லது முன்னெடுத்துவாள். நான் இவ்வாறு குறிப்பு எழுதி வைத்துள்ளேன். ஒரு கால் கத்தோலிக்க சபையா இருக்கலாம். மட்டுமல்லாமல் விஞ்ஞானம் அதிகமாக முன்னேறும். விசேஷமாக எந்திரத்துறையில் மோட்டார் வாகனம் தொடர்ந்து முட்டை வடிவத்திற்கு வரும். முடிவிலே அவர்கள் ஒன்றை உண்டாக்குவார்கள். அதற்கு உந்துகல சக்கரம் தேவையிருக்காது. இப்பொழுதே அவர்கள் அதை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது வேறு ஏதோ சக்தியினால் இயங்க வைக்கப்படும். பின்னர் நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒரு புகைக்காடாக எரிந்து போன இடம் ஒன்று கண்டேன். அது முடிவுக்கு சமீபமாயிருக்கும். பின்னர் நான் குறிப்பெழுதி வைத்திருக்கிறேன், இது சம்பவிக்கும் என்று நான் முன்னுரைக்கிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், கர்த்தர் அதைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டினார். ஆனால் இது 1977 முன்னர் சம்பவிக்கும் என நான் முன்னுரைக்கிறேன்.
Upon this prediction I base because of the
இந்த முன்னுரைத்தலை இப்பொழுது வேகமாக நடந்து வந்து கொண்டிருக்கிற அழிவு எவ்வளவு வேகமாக வருகிறது என்றும் இந்த தேசம் அதன் ஸ்தானத்தை அடைய எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதன் அடிப்படையில் நான் இதை கூறுகிறேன்.
Now look what happened now in
இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். ஜனாதிபதி பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட்டின் ஆட்சியின் போது அமெரிக்காவை இங்கிலாந்தின் தேநீர் விருந்துக்கு கொண்டு சென்றார். அது உண்மை. ஜெர்மனி நம் மேல் போர் தொடுக்கவில்லை, நாம் அவர்கள் மேல் போர் தொடுத்தோம். அது முழு உலகத்தையும் ஒரு யுத்தத்தில் ஆழ்த்தி அது ஒரு உலக மகா யுத்தத்திற்கு காரணமாயிருந்தது. ஜெர்மானியர் அந்த மேக்னட் மதிலை கட்டினர். அவள் அந்த இடத்தில் என்னத்தை எடுத்துக்கொண்டாள் என்று இங்குள்ள முன்னாள் ராணுவ வீரர் எவருமே அறிவர். வாக்களிக்கும் உரிமை ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்டதினால் ஜனாதிபதி தேர்தலில் கென்னடி தவறான மனிதன் பெண்களுடைய வாக்கினால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது முடிவிலே கத்தோலிக்க சபையாய் ஐக்கிய நாடுகளின் முழு ஆதிக்கத்துக்குள் வழிநடத்தும். அதன் பிறகு அவளை வெடிக்க வைக்கும் குண்டு வரும். 7 நிகழ்ச்சிகள் முன்னுரைக்கப்பட்டன. அவைகளில் 5 காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. எனவே நீங்களாகவே நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கலாம். நாம் முடிவுக்கு சமீபமாயிருக்கிறோம். அந்த 5 காரியங்கள் சம்பவித்ததென்றால் இந்த 2 காரியங்களும் சம்பவிப்பது நிச்சயமாக இருக்கும். அது சம்பவித்தே ஆக வேண்டும். திருவாளர் கெனடி இப்பொழுது அவ்வளவு சக்தி உள்ளவராக இருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு மிகவும் அற்புதமான ஜனாதிபதியாய் அவர்கள் இங்கிலாந்தில் செய்தது போன்றும் மெக்சிகோவில் செய்தது போன்றும் அவர்கள் மற்ற காரியங்களை செய்தது போன்றும் மற்றவர்களை காட்சியில் கொண்டு வந்தார். அமெரிக்க மக்கள் நிலையற்றவர்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் அல்ல. அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள், ஆனால் அவர்களுடைய சொந்த நன்மைக்காய் அதிக சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஞானமானது சில நேரங்களில் பின்பக்கமாக சூழலும், அப்படியே திருப்பி அடிக்கும். எனவே நான் இந்த காலையில் சிறிது அதை பற்றி பேசுகிறேன். எனவே நாம் அந்த எல்லைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கண்டறிந்தோம். நான் இதை கூறுகிறதற்கு காரணம், அந்த காரணத்தினால் அன்றொரு நாள் நான் ஏன் அதை அவ்வளவு கடினமாக அதை செய்தேன். ஆனால் அதை செய்தது அதுதான், அது உண்மை. ஸ்திரீகளின் வாக்குதான். தொலைக்காட்சியில் நடைபெற்ற தேர்தல் நிகழ்ச்சிகளை கண்டீர்களா? நிக்சனை ஏறக்குறைய எல்லா மனிதரும் ஆதரித்தனர். ஆனால் பெண்கள் அனைவரும் கென்னடியை முத்தமிட விரும்பி கால்களை பரப்பி காரின் மேல் ஏறி மேலும் கீழுமாக குதித்தனர். இப்பொழுது நான் வேறொரு காரியத்தை கொண்டு வரட்டும். நான் இங்கே எழுதி வைத்திருக்கவில்லை, ஆனால் அது ஒலிநாடாவில் இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1956 இல்லினாய்ஸில் உள்ள சிகாகோவில் அந்த லேண்ட் டெக் உயர்நிலை பள்ளியில் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த வருடம் அமெரிக்காவின் மாறும் திருப்பமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். நான் இப்பொழுதுதான் கடல் கடந்து போய் திரும்பி வந்திருக்கிறேன். நான் ஏன் திரும்பி வந்தேன் என்று எனக்கு தெரியாது. திரும்பி வந்து ஆப்பிரிக்காவிலும் சுற்றுமுள்ள கூட்டங்களை நான் ரத்து செய்துவிட்டு திரும்பி வந்தேன். பில்லி கிரஹாம் ஏதோ வினோதமானது. அவருடைய கூட்டங்களை ரத்து செய்தார். டாமி ஆஸ்பார்ன் அவருடைய கூட்டங்களை ரத்து செய்தார். நாங்கள் யாவரும் கூட்டங்களில் ஐக்கிய நாடுகளை கடக்கின்றோம். ஒன்று, அமெரிக்கா இந்த வருடம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அல்லது நிராகரிக்கும் என்று நான் சொன்னேன். பின்னர் நான் கூறினேன், அவர்கள் இந்தியானாவில் ஒரு 22 வயதுள்ள பையனை நியாயாதிபதியாய் தேர்ந்தெடுத்த போது கர்த்தருடைய ஆவி என் மேல் வந்து நான் அவர்கள் முடிவிலே ஒரு குரூக்கட் சிகை அலங்காரம் கொண்ட பெண்களை கவரும் விளையாட்டு போக்கான பையனை பீட்டிக் வகையானவரை ஜனாதிபதியாக பெறுவார்கள் என்று கூறினேன். இப்பொழுது அவைகள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு முன்னறிவிக்கப்பட்டவை. நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். நாம் நினைப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கிறது. எனவே இந்த ஏழு சபை காலங்களின் பேரிலான செய்திகள் தக்க சமயத்தில் கொடுக்கப்படுகின்றன என நினைக்கிறேன். நாம் ஜபத்திலிருந்து ஆராய்வோமாக. இப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் சகோதரன் பிரண்ணாம் தவறென்று நான் எண்ணுகிறேன் என்று கூறினால் அதை செய்ய உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் நாம் அதை செய்வதற்கு முன்னால் வேத வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்ன கூறியிருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்ப்போம். பின்னர் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதுதான். அவைகளை ஆராய்ந்து பார்த்து அவைகள் நிறைவேறிவிட்டதா அல்லது இல்லையா என்று பாருங்கள். இப்பொழுது அவைகள் உள்நாடா முதலியவைகளில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வருஷங்களுக்கு முன்னர் நான் கூறினது இதோ அவைகள் இப்பொழுது நிறைவேறுதலுக்குள் வந்து கொண்டிருக்கின்றன. முசோலினி எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தான், அவன் செய்யவில்லையா? அந்த ஏழ்மையான அங்கேயுள்ள கருத்த ஜனங்கள் ஈட்டிகள், கத்திகள், தடிகள் போன்றவர்களை வைத்து சண்டையிட்டனர். அவனோ நவீன ஆயுதங்களை கொண்டு அவர்களை கொன்று போட்டான். திரும்பி வந்து பெருமை எடுத்துக் கொண்டான். ஆனால் அவனுடைய அழிவை அவன் சந்தித்தான். அது உண்மையே. அமெரிக்கர்கள், ஜெர்மானியர்கள் அந்த மார்கரெட் மதிலை கட்டினார்கள். அவர்கள் அமெரிக்கர்கள் அந்த இடத்தில் சரியான அடி வாங்கினர். ஆனால் முடிவிலே மேற்கொண்டார்கள். முற்றிலும் சரியே. பழைய யுத்த தீரர்கள், சகோதரர்கள், நீங்கள் எல்லோரும் அந்த டீனால் முதலியவைகளை அறிவீர்கள். அப்பொழுது அவர்கள் உள்ளே சென்றனர். ஸ்திரீகளுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்க கூடாத ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தனர் என்று அப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டீர்கள். புரிகின்றதா? அதுதான் அந்த வீழ்ச்சி. அதை கண்டவர்களாக நாம் வந்து கொண்டிருக்கின்ற அடுத்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஜப சிந்தையில் இருக்கிறோம். இப்பொழுது அதிகமாக ஜபியுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய புரிந்து கொள்ளுதல்களை திறந்து நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான வேலையை அறியும்படி செய்வாராக. நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது ஜபத்திற்காக வணங்குவோமாக.
Our gracious Lord, as in one way I feel shaky to know
எங்களுடைய கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த உலகமானது அதன் முடிவின் நேரத்தில் இருக்கிறது என்பதை அறிய ஒரு விதத்தில் நடுக்கமுற்றிருக்கிறேன். எந்த தேசத்திற்கு ஓடிப்போவதென்றே தெரியவில்லை. மேல் நோக்கி பார்ப்பதை தவிர அங்கு வேறு ஏதும் அடைக்கலமே கிடையாது. ஏனென்றால் இவைகள் சம்பவிக்க துவங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்றும் அப்பொழுது மேல் நோக்கி பாருங்கள் என்றும் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. ஓ தேவனே, இன்றைக்கு இந்த பாவம் உள்ள உலகத்திற்காகவும் அதனுடைய நிலைமையில் எல்லா காரியங்களும் அபிதமாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை காணும்படியும் நான் ஜெபிக்கிறேன். நீர் எப்படியாவது ஒவ்வொரு இருதயத்தோடும் ஒரு போதகனோடும் பேசி அவனின் நாட்களில் ஒரு எரிந்து கொண்டிருக்கும் ஒளி பிழம்பாய் இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையை மனம் திரும்புதலுக்கும் மீண்டும் விசுவாசத்திற்கும் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் அறிந்திருக்கிறபடி நாம் லவோதிக்கியா சபையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே அவர்கள் எல்லோரும் வெதுவெதுப்பாய் இருப்பார்கள். நாங்கள் எங்களிடத்தில் உள்ள கிறிஸ்துவை நாங்கள் இருக பற்றிக் கொண்டு அவர் பிரசன்னமாகும் அந்த நாளுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களா இருக்கும்படி செய்வீராக. எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தாவே, இப்பொழுது எங்களுக்கு தெரியும், வெளி உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அது நிறைவேற வேண்டி உள்ளது என்று அறிந்து கொள்கிறோம். அதை நிறுத்துவதற்கு அங்கே ஒரு வழியும் இல்லை. நாங்கள் அதற்கு எதிராக பேசினாலும் அதற்கு எதிராக ஒரு சத்தத்தை எழுப்பினாலும் இருந்த போதிலும் அது உம்முடைய வார்த்தையின்படியாய் எப்படி இருந்தாலும் நடக்கப் போகிறது என்று நாங்கள் எங்களுடைய இருதயங்களில் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நீர் அபிதமாய் கூறியிருக்கிறீர். ஆனால் அந்த நியாய தீர்ப்பின் நாளன்று தேவனுடைய மகத்தான காந்த ஈர்ப்பு ஒலிநாடா ஒலிக்கப்படும் போது தவறானதற்கு எதிராக எங்கள் சத்தம் ஒலிக்கப்படுவதையே நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய சமூகத்தினால் இன்றைக்கு எங்களை உற்சாகப்படுத்தும் கர்த்தாவே,
Bless all these ministers.
இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் அனைவரையும் சபையோர் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த உலகத்தினூடாக உள்ள மறுபடியுமாய் பிறந்த யாவரையும் வானொலியிலும் நீர் வைத்திருக்கிற மகத்தான பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கொள்ளிகளையும் உலகத்தின் மற்ற பாகங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் பசியோடு போய் கொண்டிருக்கிற மிஷனரிமார்களையும் உபத்திரவத்திற்குள் இன்னமும் தங்களின் கடமையின் பாதையில் நின்று கொண்டிருக்கும் புருஷன்மார்களையும் மனைவிமார்களையும் ஆசீர்வதியும். தேவனே, இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதியும். இந்த சிறிய ஜபக்கூடாரத்தில் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும், எங்களை அபிஷேகியும். இன்று காலையில் அற்புதமான சியோனின் கீதங்களை பாடினவர்களை ஆசீர்வதியும். அதை எங்களுடைய இருதயத்தில் காலங்களாக வைத்து போற்றி என்றாவது ஒரு நாள் நாங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் சமூகத்தில் நின்று அந்த பாடல்களை பாடுவோம் என்று அறிந்திருக்கிறோம். வார்த்தையை இன்றைக்கு ஆசீர்வதியும், செய்தியை அபிஷேகியும். கர்த்தாவே, அவர் நிமித்தமாக நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இந்த காலை வேளையில் நான் உங்கள் கவனத்தை ஆதியாகமத்தில் காணப்படும் சில வேத வார்த்தைகளுக்கு அழைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது நான் இந்த செய்தியை வேகமாக முடிக்க முயல்கிறேன். ஏனென்றால் நாம் வியாதியஸ்தருக்காக ஜபிக்கவும் பின்னர் ஞானஸ்தான ஆராதனை நடத்தவும் விரும்புகிறோம். நீங்கள் வேதாகமத்தின் முதலாவது புத்தகத்திற்கு, முதலாம் புத்தகத்தின் முதலாம் அதிகாரத்திற்கு திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 9 வசனம் முதல் வாசிக்க துவங்குவோமாக.
And God said, let the waters under the heavens be gathered together.
பின்பு தேவன், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று.
And God called the dry land earth. And he gathered together all
the waters. வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
And God said, let the earth bring forth grass and herbs yielding seed.
அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார்.
Now I want to take a text upon the subject.
இப்பொழுது நான் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஆக்கினை தீர்ப்பு என்ற பொருளின் பேரில் பேச இருக்கிறேன். கர்த்தர்தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வார்த்தையோடு கூட்டுவாராக.
2 or 3 weeks ago I was crossing the western states.
2 or 3 வாரங்களுக்கு முன்னர் நான் மேற்கத்திய நாடுகளை கடந்து கொண்டிருந்தேன். நானே வண்டியை ஓட்டிக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டு இடாஹோவில் உள்ள கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களை சந்திக்க போய்க் கொண்டிருந்தேன். நான் விளம்பரத்துக்கான பலகைகளை பார்த்து நான் வியந்து போனேன். நீங்கள் ஏறக்குறைய சுற்றுமுற்றும் பார்த்து ஜனங்களின் மனப்பான்மையை என்னவென்றும் அவர்களுடைய இருதயங்களில் என்ன இருக்கிறது என்றும் காண முடியும். நான் அடிக்கடி கூறுவது போன்று நான் ஒரு நபருடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் என்ன இசையை கேட்கிறார்கள் என்பதை கேட்கட்டும். அவர்கள் என்ன விதமான புத்தகங்களை படிக்கிறார்கள், எந்த விதமான பாடல்களை அவர்கள் பாடுகிறார்கள், எந்த விதமான படங்களை அவர்களுடைய வீட்டில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை காணட்டும். அந்த நபரின் சுபாவம் என்னவென்பதை என்னால் கூற முடியும். புரிகின்றதா? காரணம் என்னவென்றால், அவர்கள் முரணாக என்ன சாட்சி கூறின போதிலும் அது என்ன என்பதை கரிகள் நிரூபித்துவிடும். நாம் ஒரு பெரிய விஞ்ஞான அறிவு பெற்ற தேசம், விஞ்ஞான உலகம் என்பதை நான் கவனித்தேன். விசேஷமாக மேற்கு தானிய பகுதியில் உள்ள விளம்பர பலகையில் அதில் ஒரு மனிதன் தன் கையில் ஒரு தானிய கதிரை பிடித்து மேல் தோலை உரித்துக் கொண்டு, மனிதனே, இது என்ன தானியம்? நன்றாக பெயர் பெற்ற கலப்பு தானியம் என்று கூறுகிறதான படத்தை நான் கண்டேன். அப்படியே நானாகவே வண்டியை ஓட்டிக்கொண்டு அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் இனிமேல் உங்களுடைய வானொலியை திறந்து வைக்கவே முடியாது. ஏனென்றால் குறிப்பிட்ட சில இடங்களில் ஒவ்வொரு வானொலி நிலையத்திலும் இந்தபடியே யூகி ஊகி இசையும் அந்த விதமான காரியங்களும் உங்களுக்கு தெரியுமே, ராக் அண்ட் ரோலும் தான் இருக்கும். நீங்கள் சரியான அந்த நேரத்தில் வானொலியை திருகி செய்தியையும் வானிலை அறிக்கையையும் கேட்டுவிட்டு பின்னர் வானொலியை மீண்டுமாக மூடிவிட வேண்டும். எனவே ஒருவேளை கர்த்தருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய சாலை வரைபடத்தின் பின்னால் கலப்பு என்று எழுதினேன். ஏனென்றால் நான் அதை நோக்கி பார்த்தபோது ஏதோ எனக்கு தோன்றினது. அவ்வளவு அருமையான மகத்தான பெரிய தானியங்கள் நாம் வழக்கமாக பயிரிடும் தானியத்தை காட்டிலும் அவ்வளவு பெரியது என்று நான் நினைத்தேன். எல்லா காரியங்களும் ஒரு கலப்புள்ளதாகிவிட்டது. ஆனால் அதில் எந்த நன்மையும் கிடையாது என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்குள் ஜீவன் கிடையாது. அது தன்னைத்தானே மீண்டும் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. நீங்கள் கலப்பு தானியத்தை விதைக்க முடியாது. அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஒரு குறுகிய விளைச்சல் மாத்திரமே கிடைக்கும், ஏனென்றால் அது கலப்பாக்கப்பட்டது. பின்னர் நான் மலையின் மேல் ஏறினேன். என்னோடு இருந்த வழிகாட்டிகளில் ஒருவன், அவன் ஒரு கோழி வளர்க்கிறவன். அவன் கோழி குஞ்சுகளை வளர்த்துக் கொண்டு பின்னர் ஒரு வழிகாட்டியாக பொழுதுபோக்கான நேரத்தில் என்னை மலைக்கு கொண்டு சென்றார். மிகவும் அருமையான மனிதன். நான் ஒரு பிரசங்கி என்று அவன் அறிந்து கொண்ட மாத்திரத்தில் ஏன் உடனடியாக அவன் என்னிடம் கலப்பு கோழி குஞ்சுகளை குறித்து பேசினான். பின்னர் அவன் அதை செய்தபோது சாலை வரைபடத்தின் பின்னே கலப்பு என்று நான் எழுதின என்னுடைய சிறிய தலைப்பு என் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டது. பணியில் எங்களுடைய முகாம் பைக்குள் மலையின் மேல் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் அவரிடம் அபிதமான கோழி குஞ்சுகளை பற்றி நான் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினேன். அவர், உண்மையிலேயே விஞ்ஞானம் ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கிறது. அவர்கள் கோழி குஞ்சுகளை வித்தியாசமான காரியங்களோடு உற்பத்தி செய்து முடிவிலே கால்களே இல்லாத கோழி குஞ்சுகளை அல்லது ரெக்கைகளே இல்லாத கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்தனர். அதெல்லாம் மார்பாகவே இருந்தது என்று சொன்னார். ஆனால் அவர், கெட்ட பாகம் இப்பொழுதுதான் வருகிறது. அதாவது ஜனங்கள் அதை வேண்டாம் என்கிறார்கள். ஏனென்றால் அது மிகவும் மிருதுவான இறைச்சியாக இருக்கிறது. அந்த கோழி குஞ்சு ஒரு வருடம் மட்டுமே ஜீவித்து அது மரித்து போகிறது என்று கூறினார். அது துவக்கத்திலேயே ஏறக்குறைய மரித்ததாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அது கலப்புள்ளதாக இருக்கிறது. அது சரியானது கிடையாது, நல்லதல்ல. ஒரு ருசியுள்ள கோழி இறைச்சி ஆகாரம் விரும்புகின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் நாட்டுப்புறத்திற்கு சென்று கால்கள் உள்ளதும் கிளறக்கூடியதும் பறக்கக்கூடிய ரக்கைகள் உள்ளவைகளை மட்டுமே வாங்குகின்றனர். அது தேவன் உண்டாக்கிற விதமாய் இருக்கின்ற கோழி குஞ்சுகளாய் அது இருக்கிறது. ஆனால் கோழி குஞ்சுகளை கலப்பாக்குதல் அதை மார்பு மாத்திரமே உள்ள கோழியை கொண்டு வந்தது. அது உருண்டு பொருள்கிறது. அதை கூட்டில் வைக்க வேண்டியதாய் உள்ளது. அவைகளை வெளியில் வைக்க முடியாது. அதனால் கிளற முடியாது. அதனால் இயற்கையாக ஜீவிக்க முடியாது. இறைச்சி அவ்வளவு மோசமாக இருக்கும், அவர்களால் அதை உபயோகிக்க முடியாது. அதை முட்டையிடும் கோழியாக ஆக்கினால் அதன் முட்டைகள் குஞ்சு பொறிக்காது. பின்னர் இன்னொரு காரியம், அந்த கோழி குஞ்சு ஒரு வருடத்தில் தானாகவே மரித்துவிடும். அது ஒரு வருடம் மட்டுமே ஜீவிக்கும். நான் அது ஏதோ விதமான கோழி என்று நினைத்தேன். கலப்பாக்குதல் என்பது தேவன் என்ன செய்தாரோ அதை கிழித்து போடுதலாகும். அதன் பிறகு எங்கள் சுமையை சுமந்த கோவேறு கழுதைகள் அங்கிருந்தன. அந்த கோவேறு கழுதையும் கூட கலப்பினமாக இருக்கிறது என்று நான் கவனித்தேன். ஒருபொழுதும் தேவன் அதை உண்டாக்கிறார் என்று அவர் பெயரில் சாற்றாதீர்கள். அதனுடன் தேவனுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை, கிடையாது. அது மனிதனாயிருக்கிறது. கோவேறு கழுதைக்கு தான் எதை சார்ந்தவன் என்று தெரியாது. அதனால் தன்னைத்தானே மறுபடியுமாய் பிறப்பிக்க முடியாது. அது ஒரு கலப்பு, புரிகின்றதா? அதனுடைய தகப்பன் யார் என்றும் அதனுடைய தாய் யார் என்றும் அதற்கு தெரியாது. மீண்டுமாய் தன்னை உற்பத்தி செய்ய முடியாது. அது வெறுமனே ஒரு கோவேறு கழுதை. அது வழுக்கும் தன் மரண பாதையில் இருக்கிறது. தன்னுடைய இனத்தை பிறப்பிக்காது எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கவலை இல்லை. அதனால் அதை செய்ய முடியாது. அதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது. தேவன் இங்கே ஆதியாகமம் 1:11 ஒவ்வொரு விதையும் அதனதன் ஜாதியின்படியே முளைப்பிக்க கடவுது. ஏனென்றால் அதனதன் ஜீவன் அதற்குள் இருக்கிறது. ஒவ்வொரு விதையும் அதனதன் இனத்தை பிறப்பிக்க கடவுது என்று கூறினார். ஆனால் மனிதனோ தான் அவனுடைய சிருஷ்டிகரை காட்டிலும் சமர்த்தன் என்று காட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காரியத்தை குறித்து தேவன் அறிந்திருக்கிறதை காட்டிலும் தான் அதிகமாக அறிந்திருக்கிறான் என்பதை நிரூபிக்க அவன் விரும்புகிறான். ஆனபடியினால் அவன் தொடர்ந்து விஞ்ஞானத்தின் மூலமாக தேவன் செய்கிறதை காட்டிலும் தான் அதிகமாக அறிந்திருக்கிறான் என்பதை அவன் தேவனுக்கு காட்ட முயற்சிக்கிறான். அவனுடைய விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு அவன் போகும்படி தேவன் அவனை அனுமதிக்கிறார். அப்படி செய்வதில் அவன் தன்னைத்தானே கொன்று போடுகிறான். அவனுடைய சொந்த அறியாமையே அவனை கொல்லும்படி தேவன் அனுமதிக்கிறார். பின்னால் அவன் இருக்கும் என்னுடைய தாயார், பசுவுக்கு போதுமான அளவு கயிற்றை விடுங்கள், அது தன்னையே தூக்கிலிட்டுக் கொள்ளும் என்று வழக்கமாக கூறுவாள். அது உண்மைதான். தேவன் மனிதனை போகும்படி அனுமதித்து அவனுடைய சொந்த புத்தியினத்தால் அவன் தன்னைத்தானே தூக்கிலிட்டுக் கொள்ளும்படி அனுமதிக்கிறார். அவன் ஒருபொழுதும் தேவனை காட்டிலும் சமர்த்தனாய் இருக்க முடியாது. அது சரி என்று தேவன் அறிவார். ஆனால் மனிதன் கலப்பாக்குதலின் மூலமாக அல்லது தேவன் சிருஷ்டித்ததை காட்டிலும் ஒரு மேலான பொருளை உற்பத்தி செய்ய முயற்சிக்கிறான். இப்பொழுது தேவன் அவருடைய சபையை அவர் சிருஷ்டித்த போது அவர் ஒரு பெந்தேகோஸ்தே சபையை சிருஷ்டித்தார். அதுதான் மூல பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு பெந்தேகோஸ்தே சபை. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் உடையதாயிருந்தது. மனிதர்கள் அதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. அவன் சபையை கலப்பாக்க விரும்பினான். எனவே அவன் உலகத்தை அதனுடன் சேர்த்தான். வேதசாஸ்திரம், உபதேசங்கள், சபை ஸ்தாபனங்கள், ஓ நிச்சயமாக அது ஒரு அழகான சபையாய் ஆக்குகிறது. என்ன ஆம், மூல சபையிலிருந்து அது எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. ஓ, நமக்கு பெரிய கட்டிடங்கள், கல்வி பயின்ற போதகர்கள், உயர்வான ஜனங்களும், மேலானவர்களும், மேலான ஆடை அணிபவர்களும், அவர்களுடைய பெயர்களை அதில் பதிவு செய்தவர்களும், அவர்களுடைய பணத்தை அதற்கு தருகிறவர்களும் அதை மேலும் மேலும் பெரிதாக்க வைக்கிறார்கள். அவர்களுடைய பாண்டித்யத்தையும் வேதசாஸ்திரத்தையும் மெருகேற்றுவதற்காக அவர்களுடைய போதகர்களை குருமார் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். எல்லா நேரத்திலும் அவர்களை தேவனிடத்திலிருந்து தூரமாய் கொண்டு போகிறார்கள். ஆதியிலே அது தேவனுடைய திட்டமாய் இருக்கவில்லை. அவர் அவர்களில் ஒருவரை கூட எந்த குருமார் பள்ளிக்கும் அனுப்பவில்லை. அவர்களை கர்த்தருடைய நியமிக்கப்பட்ட ஊழியர்களாகும்படி அவர்களை அவர் மேலறைக்கு அனுப்பி பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வரும் வரைக்கும் அங்கே காத்திருக்க செய்தார். ஆனால் கலப்பாக்கினால் பரிசுத்த ஆவியானவர் சபையை நடத்துவதற்கு பதிலாக வேதசாஸ்திரத்தை கொண்டு வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மூல சபையின் மூல தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் பேராயர்களையும் பொதுவான கண்காணிகளையும் கொண்டு வந்தார்கள். ஆனால் கோழி குஞ்சுகளுக்கு செய்தது போல, கோவேறு கழுதைக்கு செய்தது போல, மற்றெல்லாவற்றிற்கும் செய்தது போல அவர்கள் சபையை கலப்பாக்கினார்கள். அதை கலப்பாக்குவதால் அதை வித்தியாசமாக ஆக்கினார்கள். உலகத்தில் உலகத்தின் காரியங்களோடு கலப்பாக்கி கூடைப்பந்து விளையாட்டுகள், சூப் இரவு உணவுகள், பங்கோ விளையாட்டுகள், எல்லா விதமான உலகத்தின் காரியங்களை அதில் சேர்க்கிறார்கள். அது உண்மைதான், அது அழகாக இருக்கிறது. அது ஒரு பெரிய கட்டிடம், மெருகேற்றப்பட்ட ஜனங்கள், அவர்களுடைய பாடல்கள் ஒழுங்காகவும் சங்கீத முறைப்படியாகவும் அந்த பழைய நாகரிக பெந்தேகோஸ்தே முரசையும் நரம்பிசை கருவியையும் வைத்துக் கொண்டு பாடுவதை காட்டிலும் அழகாக இருக்கலாம். ஆனால் அதற்கு வித்து கிடையாது, அதற்கான மற்ற காரியங்கள் கிடையாது, அவைகள் எல்லாவற்றையும் இது அதை காட்டிலும் மேலானது என்று விளக்குகிறார்கள். அவர்கள் ஒரு கலப்பான தானியத்தை முயற்சிப்பது போல பழையதை காட்டிலும் இது மேலானது. அது மேலானது அல்ல, அதில் இருக்கிற ஜீவன் மேலானது அல்ல. வெளித்தோற்றம் ஒரு கால் மேலாக காணப்படலாம், ஆனால் ஜீவன் சரியானதல்ல. நாம் ஜீவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கலப்பாக்குதலில் ஜீவன் சரியாக இருப்பதில்லை. தேவன் ஆதியிலே அதை அவர் உண்டாக்கிற விதமாகவே அது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே சபையானது கலப்பாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது பார்ப்பதற்கு ஒரு பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒரு தங்கும் பிடிதி போன்று தோன்றும் ஸ்தானத்திற்கு அது வந்துவிட்டது. பாண்டித்யம் பெற்றவர்கள் பிரசங்கிமார்களை காட்டிலும் அதிகம் கற்றவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் அதிக படிப்பு படித்து பட்டம் பெறுவதையே விரும்புகின்றனர். எங்களுடைய போதகர் டாக்டர் பட்டம் அல்லது அதை போன்று ஏதோ வேதசாஸ்திரம் பெற்றவர். அவர்கள் தங்களை திரும்ப உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. அது இருப்பது போன்று அவ்வளவு அழகாய் காணப்பட்டாலும் அவர்கள் தங்களை சுயத்திற்கு திரும்பி வர முடியாது. உங்களால் எப்படி முடியும்? அவர்கள் தங்களை தாங்களே கலக்க முடியாது. ஒரு மெத்தடிஸ்டை ஒரு பாப்டிஸ்டோடு கலக்க முயலுங்கள், உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று பாருங்கள். முதலாவது ஸ்தானத்திலே உங்களுக்கு கிடைத்ததை காட்டிலும் ஒரு மோசமான மத துரோகியை பெற்றுக் கொள்வீர்கள். அது உண்மை, உங்களால் முடியாது. நீங்கள் ஒரு வளர்ச்சி குன்றியவனை பெறுவீர்கள். அது உண்மை. நீங்கள் ஒரு கலப்பான தானியத்தை நடுங்கள், அதை போன்று அவைகள் வெளிவந்து மஞ்சளாக மாறுகிறது. அதிலே ஜீவனே கிடையாது. அந்த காரணத்தினால்தான் அது தன்னை உற்பத்தி பண்ண முடியாது. இன்றைக்கு காரியம் சபையோடு அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அதற்குள்ளாக எந்த ஜீவனும் இல்லை. அதில் நிறைய பகட்டும் மேலான வர்க்கமான ஜனங்கள் அந்த விதமாக அதை அடைக்கிறார்கள். பெரிய தானியங்கள், அருமையான கட்டிடங்கள், அதிகமாக படித்த பிரசங்கிமார்கள், ஆனால் புதிதாக பிறந்த குழந்தைகளை திரும்பவும் உற்பத்தி பண்ண அங்கே உள்ளே ஜீவன் இல்லை. அதனால் திரும்பவும் கலக்க முடியாது. முதலாவது தானியமானது நடப்பட்டது. இரண்டாவது ஸ்தானத்தில் அவர்கள் உள்ளே வந்து அதை கலப்பாக்கினர். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அதனால் ஒருபோதும் திரும்பி வர முடியாது. எந்த பாண்டித்யம் பெற்றவரையும் என்னோட கூட சரித்திரத்தின் ஊடாக நான் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய மூல அஸ்திபாரத்தை விட்ட எந்த சபையையும் ஒருபோதும் அவைகளால் திரும்ப எழும்பி வர முடியவில்லை. தேவன் லூத்தரை அனுப்பின போது அவருக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிருந்தது. அவர் உலகத்தையே வாரிக்கொண்டார். ஆனால் அவர் அதை கத்தோலிக்க சபையை போன்று ஸ்தாபனமாக்கி உலகத்தோடு அதை கலப்பாக்கினார். அவர் அதை செய்த பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு கூட்ட கலப்பான மத துரோகிகளை உண்டாக்கினார். அதன் பின்னர் அவைகள் எழும்பவில்லை. அவர்கள் இனி ஒருபோதும் எழும்ப போவதில்லை. தொடர்ந்து ஜான் வெஸ்லி வந்தார். ஒரு எழுப்புதலோடு அதே காரியத்தை செய்தார். அவரும் ஆஸ்பரியும் பழைய ஸ்தாபகர்களும் அதை ஸ்தாபனமாக்கிற மாத்திரத்தில் வெஸ்லியன் மெத்தோடிஸ்ட் சபையை உண்டாக்கினார்கள். அவர்கள் ஒருபோதும் எழும்பவே இல்லை. இனி ஒருபொழுதும் எழும்ப போவதும் இல்லை. ஆங்கிலிக்கன் சபை அதே காரியம். கால்வினை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டான போது அது மிக நன்றாக இருந்தது. சகோதரன் சிம்சன் கனடாவிலிருந்து வந்தவர். இப்பொழுது எப்பொழுதும் அவருடைய ஜோபியில் வைத்திருக்கிறார். ஆங்கிலிக்கன் சபை இப்பொழுது உள்ளே போய்விட்டார்கள். ஊழியக்காரர்கள் எல்லோருமே குடிக்கின்றனர். அவர்களுடைய பியரை ஜின் மற்றவர்களோடு கலந்து ஒட்டுமொத்தமாக சபையிலே விளையாட்டும் குடிப்பதுமாய் போய்விட்டார்கள். அது என்ன? அதனால் தன்னுடைய மூல நிலைமைக்கு திரும்பி போக முடியாது. ஏனென்றால் அது உலகத்தோடு கலந்தாயிற்று, அது இழக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது நாம் ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட் இவர்களை குறித்து பேசுகிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தும் அதே மாதிரியாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் ஒரு அனல் கொண்ட பெந்தேகோஸ்தே சபையை உடையவர்களாயிருந்தோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை கலப்பாக்கினார்கள், அதை ஸ்தாபனமாக்கினார்கள், அதை திரும்பவுமாக உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நீங்கள் எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். சரியாக தேவன் கோவேறு கழுதைக்கு செய்தது போன்று அது அதனுடைய பிசாசின் வடுக்கும் பாதையில் இப்பொழுது இருக்கிறது. அது ஒருபோதும் திரும்பாது. அது தீர்ந்து விட்டது. ஸ்தாபனமாகிக் கொண்டே உடைந்து போயினர். இப்பொழுதோ அவர்கள் அருமையான சபைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஓ, பெந்தேகோஸ்தே ஜனங்கள் வழக்கமாக ஒரு சந்திலே மூலையிலே ஒரு சிறிய ஊழியம் செய்வார்கள். வழக்கமாக தூணிலிருந்து கம்பத்துக்கு உதைத்து துரத்தப்பட்டு இரவெல்லாம் சத்தம் போட்ட காரணத்தால் பாதி நேரம் சிறையிலே அடைக்கப்பட்டும் இருப்பார்கள். நல்லது. அப்படிப்பட்ட ஒருவரை உங்களால் அவர்கள் மத்தியிலிருந்து இப்பொழுது கண்டுபிடிப்பது கடினமாயிருக்கும். அது என்ன சம்பவித்தது? அவர்கள் அதை கலப்பாக்கினார்கள். அவர்கள் அதை பாப்டிஸ்ட் போலாக்கினார்கள். பாப்டிஸ்டுகள் மெத்தோடிஸ்டுகள் போன்று ஆக்கப்பட்டனர். மெத்தோடிஸ்டுகள் லூத்தர் போன்று ஆக்கப்பட்டார்கள். லூத்தர்கள் கத்தோலிக்கர்கள் போன்று ஆக்கப்பட்டார்கள். நீங்கள் எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு கலப்பினமான காட்டு கழுதை கூட்டமாக. அது உண்மை. எனக்கு தெரிந்த ஒன்றுமே அறியாத மிருகம் கோவேறு கழுதையே. அதற்கு தனிப்பட்ட உணர்வே கிடையாது. உன்னை கொன்று போடும்படியாக அதனுடைய மரணத்தின் கடைசி மணி நேரம் வரைக்கும் அது ஹும் என்று உன்னையே சுற்றும் என்று கூறுவதை காட்டிலும் அதற்கு வேறொன்றும் தெரியாது. அதற்கு எந்த விதமான உணர்வும் கிடையாது. அதனுடைய அப்பாயா, அதனுடைய அம்மாயா, எங்கே போகிறது அல்லது எங்கே இருந்து வந்தது என்பது அதற்கு தெரியாது. இந்த அநேக ஜனங்களை குறித்த காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு கோவேறு கழுதையை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? உன்னால் அவனோடு பேச முடியும். அவன் காதை நீட்டிக்கொண்டு அவன் அங்கே நிற்பான். பாருங்கள், அந்த பெரிய நீண்ட முகம், நீண்டு கொண்டிருக்கும் காதுகள். அந்த விதமாகத்தான் அதிகமான இந்த கழுதைகள் செய்யும். அது உண்மை. வெறுமனே நின்று உங்களை நோக்கி பார்த்து அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது, அந்த தெய்வீக சுகம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், பரிசுத்த ஆவி, அப்படிப்பட்ட காரியங்களே அங்கு கிடையாது என்று கலைக்கும். அது உண்மை. கோவேறு கழுதை மார்க்கம். அது உண்மை. கலப்பு. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். வேறு எதையும் அதனால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. அவரை அப்படியே விட்டுவிடுங்கள். நாம் தேவனோடு சேர்ந்து போவோமாக. கலப்பு. வெறுமனே ஒரு கோவேறு கழுதை. அவன் எங்கே இருந்து வந்தான் என்று தெரியாது. அவன் வம்சத்தின்படி வரவில்லை. அவன் வம்சமாய் இருக்க முடியாது. ஆனால் ஒரு குதிரையோ வித்தியாசமாக இருக்கிறது. ஆமையா, ஒரு நல்ல வம்சத்தில் பிறந்த ஒரு குதிரையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அது அவ்வளவு சாதுவாயும் அருமையாயும் இருக்கும். அங்கே வெளியே போய் துள்ளி விளையாட பிரியப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், திரும்ப வந்து அவனுடைய தலையை உங்களுடைய தோல் மேல் வைத்து கடத்திக் கொண்டிருக்கும். அது ஒரு அருமையான மிருகம். அது விசுவாசம் உள்ளது. உங்களோடு நிற்கும். ஏன்? அது அறிந்திருக்கிறது. அது நல்ல ஜாதி என்று காட்ட அதனிடம் காகிதங்கள் உண்டு. ஆமேன். அது ஒரு வம்சத்தை சேர்ந்தது என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய ரத்தம் சுத்தமானதாயிருக்கிறது. அந்த விதமாகத்தான் மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பரிசுத்தமான இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நீங்கள் அவனுக்கு கூறினால் அவன் ஆமென் என்று கத்துவான். ஏன்? அவன் வம்சத்தை உடையவனாயிருக்கிறான். அவனுடைய அனுபவங்கள் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிறந்திருக்கிறான். அவன் வம்சமுள்ள கிறிஸ்தவனாயிருக்கிறான். மகிமை. அங்கே கலப்பு சேர்க்கை கிடையாது. அவன் அசலானவன், சாதுவானவன், சாந்தமானவன். உங்களால் அவனுக்கு ஏதாவது காரியம் சொல்லித்தர முடியும். கீழ்படிய முயற்சிக்கிறது. உங்களால் அதை கண்காட்சிக்கு கொண்டு செல்லலாம். ஏறக்குறைய ஒரு மனிதனை போல் ஆக்கலாம். அது தலைவணங்கும், துள்ளும், குதிக்கும். ஒரு கோவேறு கழுதை அதை செய்வதை உங்களால் ஒருபோதும் பார்க்கவே முடியாது. எந்த கோவேறு கழுதைகளும் அவ்வாறு நடந்து கொள்வதை பார்ப்பதில்லை. ஏனென்றால் துவக்கத்திலிருந்தே அதற்கு அந்த தன்மை அதற்கு கிடையாது. அந்த காரணத்தினால்தான் ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனால் தெய்வீக சுகமளித்தலை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவனால் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அங்கே ஏதோ காரியம் அவனுக்குள் இருக்கிறது. ஏதோ காரியம் அவனை விசுவாசிக்க செய்ய அவனுக்குள் ஆழத்தில் இருக்கிறது. அவனுக்குள் இருக்கின்ற தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தையை அவன் ஒரு நல்ல வம்சம் என்பதை நெய்வித்து விடுகிறது. ஆம். ஆனால் கோவேறு கழுதைகள் அவ்விதம் செய்யாது. அவைகளால் முடியாது. அவைகளை செய்ய வைக்கும்படி அங்கே அவைகளுக்குள் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது இந்த கலப்பாக்குதலில் உங்களுக்கு தெரியும், கலப்பாக்குதலுக்கு தாயானவள் தான் ஏவாள். அவள் மனித வர்க்கத்தை கலப்பாக்கினாள். உங்களுக்கு தெரியும், அவள் இந்த பொல்லாத காரியத்தை செய்த பிறகு இது உரிநடாவில் பதிவாகிறது என்று எனக்கு தெரியும். எனவே நாம் இதை குழந்தை வடிவமாக்குவோம். அவள் இந்த காரியத்தை சர்பத்தோடு செய்த பிறகு அது ஒரு சர்பம் அல்ல, அல்லது ஊரும் பிராணி அல்ல. அவன் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுது விஞ்ஞானம் குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள சிருஷ்டியின் எலும்புகள் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் தருத்தவர்கள் முதலானவர்களுக்கு பொருத்தி பார்க்கிறார்கள். அவர்கள் முடிந்த அளவிற்கு அறியாதவர்களாயிருக்கிறார்கள். சர்ப்பம் ஒரு மனிதனாக இருந்தது. மிருகத்தின் ரத்தம் மானிட ரத்தத்தோடு கலவாது இல்லை ஐயா. ஆனால் இந்த வர்க்கமோ அவன் அதை கலக்கும் வரை அவ்வளவு நெருக்கமாக அங்கே இடையே இருந்தது. சாத்தானதை அறிந்திருந்தான். மகத்தான ஒரு ராட்சச நபர். இதற்கு பிறகு அவர்கள் தேசத்தில் ராட்சசர்களை கண்டார்கள் என்பது வினோதமாக இல்லையா? எழுத்தாளராகிய ஜோசிபஸ் இதை நினைத்து பார்த்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ராட்சசர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? சர்ப்பத்தின் வித்து. சர்ப்பத்தின் வித்தை நான் வேதம் கூறுகின்றது. சர்ப்பத்தின் வித்தை, சர்ப்பத்திற்கு ஒரு வித்து இருந்தது, ஸ்திரீயின் வித்து. ஆனால் நாம் அதை அப்படியே விடுவோம். அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை. எனவே நாம் அவைகளை அவர்களுடைய குழந்தை வடிவில் எடுத்துக் கொள்வோம். ஆனால் அவள் அதை செய்த போது முழு காரியத்தையும் அவள் அசுசிப்படுத்தினாள். இப்பொழுது அந்த கெரித்தனமான காரியத்திற்கு கொண்டு போக வேண்டாம். தயவுசெய்து, ஒரு ஆப்பிள் மரம். நான் அடிக்கடி கூறுவது போன்று ஆப்பிள்கள் சாப்பிடுவது ஒரு ஸ்திரீயை தான் ஒரு நிர்வாணி என்று உணர வைக்க கூடுமானால் நாம் மீண்டும் ஆப்பிள் பழங்களை அவருக்கு கொடுப்பது நலம். ஏனென்றால் இது நேரமாயிருக்கிறது. அடூரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. ஆனால் ஒரு குறிப்பை, அதாவது சத்தியமாய் இருக்கிறது என்பதை உண்டாக்கும்படியாகவே இதை கூறுகிறேன். ஆப்பிள்கள் அல்ல, அதை குறித்து நாம் அவ்வளவு கேலித்தனமாய் எடுக்க வேண்டாம். அதொன்றும் ஆப்பிள் மரம் அல்ல. ஆனால் நாம் அதை இன்னொரு மரத்தின் மேல் எடுத்துக் கொள்வோம். அதனால் நாம் அதை வெளியே கொண்டு வந்து நம்முடைய பொருளை நிறைவேற்றுவோம். நாம் அதை ஒரு விசுவாச மரம் என்றும், ஏவாள் அதிலிருந்து இந்த தவிர்க்கப்பட்ட மரமாகிய அவிசுவாசத்தில் எடுத்தாள் என்று எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது நம்மால் பேசும் பொருளை வெளிக்கொண்டு வர முடியும். அது விசுவாசமாய் இருந்தது. அவள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்தாள். ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று தேவன் கூறினார். அவள் அதை அப்படியே விட்டுவிட்டிருக்க வேண்டும். தேவன் கூறின விதத்தை அவள் விசுவாசித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. சாத்தான் அவனுடைய வேத சாஸ்திரத்துடன் தொடர்ந்து வந்தான். அவள் அதை கலந்தாள். ஆதாமுக்கு அதை கொடுத்தாள். அது ஒரு கலப்பான விசுவாசத்துக்கு காரணமாயிருந்தது. சபை என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் சபையானது இன்றைக்கு அதைத்தான் ஒரு கலப்பு விசுவாசத்தை உடையதாயிருக்கிறது. அது பயங்களோடும் சந்தேகங்களோடும் ஏமாற்றம் என்பவர்களோடும் கலந்திருக்கிறது. அது அசலான விசுவாசமா இருக்குமானால் அது அசையவே அசையாது. தேவன் ஏதாவது காரியத்தை கூறும் பொழுது அது அந்த விதமாகவே இருக்கும். ஆனால் பாருங்கள், அவள் அதை காப்பாக்கினாள். தேவன் என்ன கூறினாரோ அதையும், சாத்தான் என்ன கூறினானோ அதையும் ஒன்றாக சேர்ந்து கடைந்து இதோ அது இருக்கிறது என்றாள். அந்த விதமாகத்தான் இன்றைக்கு அநேகர் செய்கிறார்கள். பாருங்கள், வேதம் என்ன கூறுகிறதோ அதை எடுக்கிறார்கள், மனிதன் என்ன சொல்லுகிறானோ அதையும் எடுத்து ஒரு கலப்பு விசுவாசத்தை உண்டாக்குகிறார்கள். அவர்கள் அப்படி செய்யும் போது அது ஒரு அழகான சபையை உண்டாக்குகிறது என்று அதை திருப்பிக் கொண்டு வருகிறார்கள், நிச்சயமாக. ஆனால் அதற்குள் அது ஜீவனற்றதாக இருக்கிறது, மரித்து போன ஒரு கலப்பு விசுவாசம். ஓ, தேவன் சுகமளிப்பவராக இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், ஆனால் இப்பொழுது அவர் இன்றைக்கு ஒரு சுகமளிப்பவர் அல்ல, அதுதான் கலப்பு விசுவாசம். அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்று அங்கே அப்பொழுது பெந்தேகோஸ்துகளுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்நாட்களில் அது நமக்கு அல்ல, ஒரு கலப்பு விசுவாசம், தேவனால் கண்டனம் செய்யப்பட்டது. கலப்பு பிரயோஜனமற்றது, அதை விட்டு விலகிறீர்கள். அது பொல்லாதாயிருக்கிறது, அது சந்தேகங்களை உள்ளே கொண்டு வருகிறது. ஒரு கால் நான் மேலே போய் சுகமடையலாம், ஒரு கால் கர்த்தரனை சுகப்படுத்தலாம், அது கலப்பு விசுவாசம், அது பிரயோஜனமற்றது. அது சபைக்குரிய விசுவாசமாயிருக்கிறது. நமக்கு தேவனுடைய விசுவாசம் தேவையாயிருக்கிறது. தேவன் ஏதோ காரியத்தை கூறினார், அதுதான் சத்தியம், அதனோட தரித்திரு. ஆமேன். ஓ, என்னுடைய வார்த்தைகள் ஒரு இரும்பு எழுத்தாணியால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என நான் வாஞ்சிக்கிறேன். தேவன் என்ன கூறினாரோ அதனோடு தரித்திருங்கள், அதுதான் சத்தியமாயிருக்கிறது. கலப்பு விசுவாசம் அது எபிரேயர் 13 வாசித்து கூறுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், எபிரேயர். அப்பொழுது அந்த கலப்பு விசுவாசம் உள்ளே வருகிறது. ஒரு குறிப்பிட்ட வழியில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவரால் சுகப்படுத்த முடியாது, ஏனென்றால் அது அவருடைய திட்டத்திற்கு புறம்பே உள்ளது. ஆனால் அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று அசலான விசுவாசம் கூறும். அது கலப்பானதல்ல, அதெல்லாம் மனிதனுடைய வேத சாஸ்திரத்துடன் சபையாக்கப்பட்டதல்ல, கோவேறு கழுதி மார்க்கம் அல்ல, தாறுமாறாக்கப்பட்ட திராட்சை செடி போன்று மனிதனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று சேர்ந்து கலந்ததல்ல. இயேசு சொன்னார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று. ஆதி முதலாய் அது அப்படி இருக்கவில்லை. ஒவ்வொரு விட்டும் அதனுடன் இனத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நாம் எதையாவது கலப்பாக்கி தேவனுடைய திட்டத்தை அழித்து போடுகிறோம். ஒரு புஷ்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அசலான புஷ்பம், ஊதா நிறம், நீளமாயிருக்கிறது, அல்லது வெள்ளை, அதை அப்படியே விட்டுவிடுங்கள், அது மீண்டும் வெள்ளைக்கு திரும்பிவிடும். எல்லா நேரத்திலும் நீங்கள் தொடர்ந்து அதை வளர்த்துக் கொண்டே வர வேண்டும். தேவன் காரியங்களை வித்தியாசமாய் உண்டு பண்ணுகிறார், அது வித்தியாசமாய் இருக்க அவர் விரும்புகிறார். கலப்பாக்குதல் அவ்வளவு ஆபத்தானதும் கண்டிக்கத்தக்கதும், தேவனுடைய திட்டத்தையே எடுத்து போடுகிறதுமாய் இருக்கிறது, அது மனித வர்க்கத்தையே அழித்துவிடும். உபாகமத்தில் தேவன் இதையும் கூட சொல்லியிருக்கிறார், தேசி பிள்ளை கர்த்தருடைய சபைக்கு 10 தலைமுறைகளுக்கு உட்படலாகாது. தேசித்தனமானது அவ்வளவு மோசமாயிருக்கிறது. 10 தலைமுறைகள், 10 40 பெருக்கினால் 400 வருடங்கள். ஒரு கலப்பிற்கு முன்னர் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ அல்லது ஒரு ஸ்திரீக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்த விவாக இணைப்பின் கோட்டை அவர்கள் தாண்டி ஒரு முறை தவறிய பிள்ளையை கொண்டு வந்தால் அந்த தலைமுறை கர்த்தருடைய சபைக்குள் 10 தலைமுறைகளுக்கு உட்படலாகாது. உபாகமம் 30:23-2. சரி, ஒரு முறை தவறி பிறந்த பிள்ளை அவனாவது அல்லது அவனுடைய தலைமுறையாவது அல்லது அவனுடைய தலைமுறை அல்லது அவனுடைய தலைமுறை ஏசாவை போன்று ஒரு ஸ்தலத்தை கண்டுபிடிக்க அழுதாலும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் உள்ளே வர முடியாது. அதற்கு 10 தலைமுறைகள் ஆகிறது, ஒரு தலைமுறைக்கு 40 வருடங்கள். இந்த கண்டிக்கப்படத்தக்க அசுசியான உலகம் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறதை உங்களால் காண முடிகின்றதா? அவ்வளவு பொல்லாதது. கடந்து செல்லுங்கள். தேவன் எதை ஒன்றாக இணைத்தாரோ அதை கடக்கிறவன், தன் புருஷனுக்கு அசுசியாய் ஜீவிக்கிற ஸ்திரீ, தன் மனைவிக்கு அசுசியாய் ஜீவிக்கிற புருஷன் ஒரு கலப்பு பிள்ளையை கொண்டு வருகிறான். ஓ, சில ஸ்திரீகள் கூறுகிறார்கள், ஓ அவன் அழகா இல்லையா, மகத்தான பெரிய உயரமான ஆள் என்று. அதுதான் அதே காரியத்தை தான் ஏவாளும் நினைத்திருப்பாள். அவள் ஒரு கலப்பான பிள்ளையை கொண்டு வந்தாள். அந்த கலப்பான பிள்ளை காயினாயிருந்தான். காயினின் மூலமாக ராட்சசர்கள் வந்தார்கள். அது எப்பொழுதுமே கர்த்தருடைய சாபமாயிருக்கிறது. கலப்பாக்குதல் கலப்பு மார்க்கம், அதில் நின்று விலகிருங்கள், அதை கலக்காதீர்கள். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் என்று இயேசு கூறினார். அவர் ஏன் கடுகு விதை போன்று என்று கூறினார். பசலக்கீரையையும் காலே செடியுடன் ஒன்றாக சேர்த்தால் ராஸ் செடியாகும். ஆனால் கடுகு விதையோ எதனோடும் கலவாது. கடுகு அசலான கடுகு, உங்களால் அதை கலப்பாக்க முடியாது, அது கடுகு. தேவனுடைய ஆவியினால் பிறந்த மனிதர்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தோடு கலக்க மாட்டார்கள். அவர்கள் கலப்பில்லாதவர்கள். அவர்கள் தேவனோடு தரித்திருப்பார்கள். அவருடைய திட்டங்களோடு அவர்கள் இருப்பார்கள். அவருடைய ஆவியோடு அவர்கள் தரித்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த கலப்பான காரியம் ஏதும் வேண்டாம். மற்ற சபைகள் எவ்வளவு பெரியதாய் மெருகேற்றப்பட்டதாய் இருந்தாலும், சபையார் எவ்வளவு அதிகமானவர்களாயும் மெருகேற்றப்பட்டவர்களாயும், எவ்வளவு வசீகரமாய் இருந்தாலும், எவ்வளவு மகத்தான கூடுதல் இருந்தாலும், அது அவர்களை ஒரு துளி கூட பாதிப்பதில்லை. அவர்கள் பெரிய கட்டடங்களை கட்டிக்கொண்டு மகத்தான காரியங்களை உடையவர்களாய் இருக்கையில், இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கையில், கத்தாவே எனக்கு காத்திருக்க கற்றுக்கொடும் என்ற பாடலை நான் எப்பொழுதும் விரும்புவேன். இருதயங்கள் கோய்ந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கையில், கர்த்தாவே காத்திருக்க எனக்கு கற்றுக்கொடும், என்னுடைய பெருமையை நான் தாழ்த்தி உம்முடைய நாமத்தை நான் கூப்பிடுவேனாக, மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதன் பேரில் நான் தாழ்ந்திராமல் இருக்கும்படி எனக்கு கற்றுக்கொடும், ஆனால் உம்மிடத்திலிருந்து வரும் பதிலுக்காக ஜபத்தில் காத்திருப்பேனாக. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓ, எனக்கு கற்றுக்கொடும் கர்த்தாவே, காத்திருக்க எனக்கு கற்றுக்கொடும் கர்த்தாவே. அந்த கலப்புள்ள காரியத்தோடு அடித்துக் கொண்டு போக வேண்டாம், அது சரியானதல்ல. அது முடிவிலே அதனுடைய முடிவிற்கு வந்துவிடும், ஆனால் திரும்பி போக முடியாது. அது கலப்பாக இருக்கும் பொழுதே அது தீர்ந்து போனதாக இருக்கிறது. அதனால் தன்னைத்தானே மறுபடியும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி செய்தாலும் அது வளர்ச்சியற்றதாக இருக்கும். என்னவென்று பாருங்கள், வெஸ்லியின் எழுப்புதலில் நாம் அந்த பிலடெல்பியா காலத்திற்குள் நாம் போகும்போது என்ன ஒரு எழுப்புதல் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அடுத்த எழுப்புதலை பாருங்கள், அடுத்த எழுப்புதலை பாருங்கள். தொடர்ந்து குட்டையாகிக்கொண்டே இப்பொழுது வரை குட்டையாகிக்கொண்டே போகிறது. இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். ஜான் ஸ்மித்தோடு துவங்கின பாப்டிஸ்ட் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அது எங்கே வளர்ச்சி குன்றியது என்று பாருங்கள். பெந்தேகோஸ்தர்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் 1906 துவங்கினார்கள். அவர்கள் உலகத்தோடு கலந்து உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் உபதேசங்களை உள்ளே கொண்டு வந்தார்கள். பரிசுத்த ஆவிக்காக ஒரு கை குலுக்குதலை கடைபிடித்தனர். முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு பதிலாக தெளிப்பதை எடுத்துக்கொண்டனர். உலகத்தை போன்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலான தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொண்டனர். பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி தேவனுடைய வல்லமையினால் கிரியை செய்வதற்கு பதிலாக கை குலுக்குதலை எடுத்துக்கொண்டனர். அவர்கள் தெய்வீக சுகத்தை ஜபத்தில் முழங்காலிலிருந்து பெறுவதற்கு பதிலாக அதை வைத்தியரின் அலுவலகத்தில் போட்டுவிட்டனர். அவர்கள் தாமே அதை கலப்பாக்கினர். அவர்கள் குட்டையாகிக்கொண்டே ஒவ்வொரு வருடமும் குட்டையாகிக்கொண்டே போகிறார்கள். அந்த காரியங்கள், அந்த உபதேசங்கள் எல்லாம் வேதத்தில் இல்லை. ஆனால் நன்றாக அறியப்பட்டவராக இருக்க வேண்டுமாயில், தங்களுக்கென்று ஒரு சபையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டுமானால், உலக சபைகளின் ஐக்கியத்தோடு சேர்ந்து நிற்க, அவர்களை உள்ளே கொண்டு வர, மற்றவர்களைப் போல தங்களை ஆக்கிக் கொள்ள, அவர்கள் அதை செய்து தங்களையே குட்டையாக்கிக் கொண்டு குட்டையாகிக் கொண்டே போகிறார்கள். முதல் தலைமுறையான பெந்தேகோஸ்துக்கள் அனல் கொண்டவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது தலைமுறை மறிக்க துவங்கியது, அது இப்பொழுதுதான். மூன்றாவது தலைமுறை எண்ணத்தை கொண்டு வரும் என்று கவனியுங்கள். இயேசுவானவர் வருவதற்கு முன்னர் அது அந்த காலம் மட்டுமாய் போகப் போவதில்லை. ஏனென்றால் லவோதிக்கியா சபை வெதுவெதுப்பாய் இருந்து குளிருமல்லாமல் அனலுமல்லாமல் இருந்தது. அதில் இன்னும் சிறிது ஆசீர்வாதங்கள் விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒன்று இங்கே, ஒன்று அங்கே, ஒன்று பின்னாக அங்கே என்று அவர்கள் கலந்திருந்தனர். அவர்கள் கலப்பானவர்களாய் இருந்தனர். ஆனால் முற்றிலுமாய் குளிராய் அல்ல, ஆனால் வெதுவெதுப்பாக இருந்தனர். தேவன் சபையையும் அதன் பிடியையும் பார்த்து, நீங்கள் என் வயிற்றில் குமட்டலை உண்டு பண்ணுகிறீர்கள், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கும் போது நீங்கள் அதை உலகத்தோடு கலந்து உலகத்தின் காரியங்கள் உள்ளே நுழைத்து விட்டன, நான் முழு ஸ்தாபனத்தையும் என் வயிற்றிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். ஆனால் பயப்படாதே சிறுமந்தையே, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டவர்களே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். வார்த்தையோடு தரித்திருங்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதோடு தரித்திருங்கள். அதை வேறொன்றோடும் கலப்பாக்காதீர்கள். பேராயரோ, தலைமை பேராயரோ, அதை குறித்து மனிதன் என்ன காரியத்தை கூறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். வார்த்தையோடு தரித்திருங்கள். பெந்தேகோஸ்தேயானாலென்று பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான். வேதாகமத்தில் மற்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதற்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் நீங்கள் உங்களையே கலப்பாக்குகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வேதாகமத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் யாராவது எங்கேயாவது ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்க ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்கள். அது அங்கே இல்லை. அது மனிதனால் ஆக்கப்பட்ட வேதசாஸ்திரம். அது சபைக்குள்ளாக கலப்பாக்கப்பட்டது. விக்கிரகத்திற்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது போன்று இப்பொழுது தேசத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சரித்திரத்தை கொண்டும் வேதாகமத்தை கொண்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட எவரும் கத்தோலிக்க சபையில் தான் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று நிரூபிக்க முடியும். அவர்களுடைய சொந்த கோட்பாட்டினால் அவர்கள் எந்த புரோட்டஸ்டன்டாவது ரட்சிக்கப்பட முடியுமா என்றார்கள். அவர்களில் சிலர் நம்முடைய உபதேசங்களில் சிலவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், வேதத்தை விசுவாசிக்கிறோம் என்று உரிமை கோருகிறார்கள். வேதம் கூறுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதை பெந்தேகோஸ்தே நாளன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பேதுரு செய்தான். அவர்களுடைய வேதாகமம் அதை போதிக்கிறது. ஆனால் அவர்கள் நம்முடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அதுதான் கோட்பாடு. அது ஒன்றும் புரோட்டஸ்டன்ட்களின் உபதேசம் அல்ல, அது ஒரு கத்தோலிக்க உபதேசம். ஆனால் நாம் பெந்தேகோஸ்து கிழக்க முறையில் அதை மனிதனால் ஆக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தோடு வந்து கலந்தார்கள். இப்போது நாம் இங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். தேவனால் ஒரு எழுப்புதலை அனுப்ப முடியவில்லை என்பதில் வியப்பொன்றும் இல்லை. அதன் மேல் கட்ட ஒன்றையும் உடையவராயில்லை. பின்னர் அவர் தனிப்பட்ட நபர்களை எடுத்து அந்த வார்த்தையோடு தரித்து நிற்கிற அதை தனிப்பட்ட நபரின் மேல் கட்டி உலகத்திற்கு முன்பாக அவர்களை பிரசுரம் செய்வார். தெளித்தல். அதை கேட்டவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? தண்ணீரில் முழுக்கு ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு அதை அங்கே இருந்து எடுத்து போட்டு அதை ஒரு தெளித்தலாக ஆக்கிவிட்டார்கள். அவர்களை சபைக்குள் கொண்டு வர ஒரு வலதுகரத்தின் ஐக்கியத்தை கொடுப்பது அல்லது ஒரு காகிதத்தை கொடுப்பது என்பது பற்றி நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டதுண்டா? அர்த்தமற்றது. அது கலப்பாக இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரே வழியில் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாரோ ஒருவர், நான் மெத்தோடிஸ்டாக இருக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய தாயார் ஒரு மெத்தோடிஸ்ட் என்றார். தாயார் ஒரு மெத்தோடிஸ்ட் கிறிஸ்தவளா இருக்கலாம், ஆனால் அது உங்களை ஒன்றும் ஆக்காது. அவள் ஒரு கால ஒரு பாப்டிஸ்ட் கிறிஸ்தவளாக இருக்கலாம், ஆனால் அது உங்களை ஒன்றாய் ஆக்காது. நான் உங்களுக்கு அடிக்கடி குறிப்பிட்டது போல டேவிட் டூப்ளிசிஸ் கூறுவார், தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது என்று. தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது. தேவன் ஒரு பாட்டனார் இல்லை. வேதத்தில் எந்த இடத்திலும் தேவன் ஒரு பாட்டனார் என்று எங்கேயும் கூறப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் நீங்கள் அந்த தீவிர திருத்துவ கருத்தாகிய பிதாவாகிய தேவன் ஒருவர், குமாரனாகிய தேவன் இன்னொன்று, பிதா பின்னர் பரிசுத்தாவியாகிய தேவன் என்று ஏன் பெற்றுக் கொண்டீர்கள்? அது தேவனை ஒரு பாட்டனாராக ஆக்குகிறது. தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது. தேவனுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் உண்டு, பேரப்பிள்ளைகள் கிடையாது. குமாரர்களும் குமாரத்திகளுமே. அவர் பேரப்பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னொருவன் செய்வது போல எல்லோரும் அதே வழியில் தான் வர வேண்டும். நீங்கள் ஒன்று குமாரனாய் அல்லது குமாரத்தியாய் இருந்தாக வேண்டும். எனவே நீங்கள் பாருங்கள், கலப்பாக்குதல் அது என்ன செய்தது என்று. வெறுமனே சபையை நாம் எல்லோரும் ஏவாளின் மூலமாக, கலப்பாக்குதலின் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றோம். அது சரியாக உண்மை. ஏவாளின் மூலமாக நாம் எல்லோரும் அந்த இடத்திற்கு வருகிறோம். முழு மானிட வர்க்கமும் விழுவதற்கு ஏவாள் காரணமாயிருந்தாள். அவளும் ஆதாமும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவள் அது ஸ்திரீயோடு துவங்கினது, அது ஒரு ஸ்திரீயோடு முடியும். அவளுக்குள் இருந்த ஒரு மனிதன் பாவ மனிதன் என்று அழைக்கப்பட்டார். அவர்கள் பூமியின் மேல் பாவங்களை மன்னிக்கிறார்கள். அவர்களுடைய உபதேசத்தை எடுத்து அதை ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை குடிக்கிறார்கள். பூமியின் மேல் இருக்கிற ஜனங்கள் ராஜாக்கள், வேதம் கூறுகின்றது. அவளுடைய வேசித்தனத்தின் மதுவை குடிக்கும்படி செய்யப்பட்டார்கள். அவளுடைய வேசித்தனம் என்ன? அவளுடைய உண்மையில்லாத்தனம். ஒரு ஸ்திரீயானவள் வேசித்தனம் செய்கிறாள் என்றால் அவளுடைய புருஷனுக்கு உண்மை இல்லாதவளாய் நடக்கிறாள். செய்கின்ற ஒரு சபை என்பது தேவனுடைய வார்த்தை அல்லாததை பிரசங்கித்து சபையை கலப்பாக்குகிறாள். அவள் என்ன செய்தாள்? அவள் சில குமாரத்திகளையும் கூட பெற்றெடுத்தாள். கத்தோலிக்க சபையின் குமாரத்திகள் யார்? லூத்தர் எங்கிருந்து வந்தார்? அப்படியே தொடர்ந்து வரிசையாக அவைகள் பிரிவுகளும் ஸ்தாபனங்களும் ஆனவர்கள். அது எங்கே இருந்து வந்தது என்று பாருங்கள். ஆனால் தேவனுடைய உண்மையான சபையானது அவர்கள் ஒவ்வொருவரை கொண்டும் மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன் போன்ற ஒவ்வொன்றிலிருந்தும் எடுத்து நெய்யப்பட்டிருக்கிறது. அங்கே அதனுடாக எல்லாவற்றிலும் அசலான உண்மையான ரத்தத்தினால் வாங்கப்பட்ட தேவனுடைய சபை அந்த வேவுக்காரர்கள் தொங்க வைத்து விட்டு போன அந்த சிவப்பு நூலை போன்றுள்ளது. அங்கே அதற்குள்ளாக அவர்கள் கலக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஸ்தாபனங்கள் அவர்களை ரட்சிக்க முடியாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா? நான் ஒரு பிரஸ்பிடேரியன், நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் ஒரு மெத்தோடிஸ்ட். அவர்களெல்லாம் தேவனுக்கு அர்த்தமற்றது. நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கும் பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாயிருக்கிறீர்கள். அதெல்லாவற்றுக்கும் அவள் காரணமாயிருந்தாள். அநேக முறை ஜனங்கள், அப்படியானால் சகோதரன் பிரன்ஹாம் ஆதாமும் ஏவாளும் இந்த பொல்லாப்பை செய்தபடியால் தேவனுடைய வார்த்தையை கலப்பாக்கி இந்த நிலைமைக்குள் நம்மை கொண்டு வர காரணமாயிருந்தனர். தேவன் என்னை ஆக்கினைக்குள்ளாக்கினால் அவர் அநீதியுள்ள தேவனாயிருக்கிறார் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் அதனோடு எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. நான் பாவம் செய்யவே இல்லை. ஆதாம் பாவம் செய்தவனாயிருந்தான். நான் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவனாய் உலகத்திற்கு வந்ததாக வேதம் கூறுகிறது. எனவே யாரோ ஒருவர் எனக்கு பிரதிநிதித்துவம் அளித்தார். பையனே, இங்கே ஒரு கருத்து. ஒரு கால் அது உன்னை திணற வைக்கலாம். யாரோ ஒருவன் உங்களை ஒரு பாவியாக பிரதிநிதித்துவம் செய்தான். அவனே வார்த்தையை கலப்பாக்கியவனாயிருந்தான். இன்றைக்கு நீங்கள் பெந்தேகோஸ்தே சபையை அல்லது மெத்தோடிஸ்டை, பாப்டிஸ்டை உனக்கு பிரதிநிதியாக இருக்க நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் அதுவே ஒரு கலப்பான வார்த்தையும் ஆக்கிரமிக்கப்பட்டதுமாயிருக்கிறது. நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் அந்த ஆதாம் உங்களை ஆக்கிரமிக்குள்ளாக்கினார். ஆதாமும் ஏவாளும் ஒன்றாயிருந்து கலப்பு உருவை ஏற்றுக்கொண்டு உலகத்தை ஆக்கிரமிக்குள்ளாக்கினார்கள். பின்னர் நீங்கள் கூறுகிறீர்கள், சகோதரன் பிரண்ணாம், தேவன் ஏனென்னை அதற்கு உத்தரவாதம் உள்ளவனாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் எனக்கு பிரதிநிதித்துவமாக இருந்தான். ஏனென்றால் அந்த மனிதன் பாவம் செய்ததால் நான் மறிக்கிறேன். பின்னர் பிரதிநிதித்துவத்தின் மூலமாக நான் ஒரு பாவியா இருக்கிறேன். அது உண்மை. பிரதிநிதித்துவத்தின் மூலமாக நீங்கள் ஒரு பாவியா இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பாவியா இருப்பதனால் அவர் உங்களை உத்தரவாதம் உள்ளவனாக்கவில்லை. நீங்கள் பொய் சொல்வதனால், திருடுவதனால், நீங்கள் காரியங்களை செய்கிற காரணத்தால் உங்களை உத்தரவாதம் உள்ளவனாக ஆக்குவதில்லை. ஒரு பாவியா இருப்பதனால் அவர் உங்களை உத்தரவாதம் உள்ளவனாக ஆக்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யாத காரணத்தால் அவர் உங்களை உத்தரவாதம் உள்ளவனாக ஆக்குகிறார். உனக்காக அங்கே ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த வழியை நீங்கள் நிராகரிச்சீர்கள். அதற்காகத்தான் தேவன் உங்களை ஆக்கினைக்குள்ளாக்குகிறார். தப்பிக்கொள்ளும் வழி அங்கே இருக்கிறது. கலப்பாக்குதல், கலப்பாக்குதல். ஓ, அது எவ்வளவு பயங்கரமானது! கலப்பாக்குதல், அவர்கள் ஜனங்களை கலப்பாக்குகிறார்கள். நியூயார்க்கில் உள்ள பெரிய வார்ப்பு பானையில் எனக்கு நூற்றுக்கணக்கான வெளியேறப்பட்ட கருத்த நண்பர்கள் மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒதுக்கி வைத்தல், தள்ளி வைத்தல் என்பதன் பேரில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. அவர்கள் ஜனங்களை கலப்பாக்குதலை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். என்ன, இதை எனக்கு கூறுங்கள். எந்த அருமையான கண்ணியமான ஒரு கருப்பு நிற கிறிஸ்தவ பெண்மணி தனக்கு வெள்ளையனின் மூலம் ஒரு குழந்தை உண்டாவதை விரும்புவாள்? இல்லை ஐயா, அது சரியானதல்ல. எந்த வெள்ளைக்காரி தனக்கு ஒரு கருத்த மனிதனால் பிள்ளை பிறக்க வேண்டும் என்று விரும்புவாள்? நாம் என்னவாய் இருக்கிறோமோ அவ்வண்ணமாய் தேவன் நம்மை உண்டாக்கினார். தேவன் நம்மை உண்டாக்கின விதமாகவே நாம் இருப்போமாக. அது சரியானது என்று நான் நம்புகிறேன். அந்த பெரிய சந்தடி எழுமின போது அங்கே சீவர் போட்டில் அதிக நாட்களுக்கு முன்பல்ல அந்த வயதான கருத்த பிரசங்கியார் அங்கே வெளியே நின்றார். அவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு இடம் பெற்றிருக்கிறார். நான் கருத்த மனிதனாய் இருக்கிறேன் என்ற காரணத்தினால் நான் ஒருபொழுதும் வெட்கப்பட்டதில்லை. நான் என்னவாக இருக்கிறேனோ அந்த விதமாக தேவன் என்னை உண்டாக்கினார். அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் இன்றைக்கோ ஜனங்களாகிய நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன். என்னுடைய சொந்த ஜனங்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து அது என்னை வெட்கமுறை செய்கிறது என்றார். ஓ என்ன, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே! அது எல்லாவற்றையும் குறித்து அறிந்திருக்கிறதாக மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜனங்களை தேவன் உண்டாக்கின விதமாக, அவர்கள் இருக்கின்ற விதமாய் அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். ஜனங்கள் மேலானவர்களாயிருப்பார்கள். பழுப்பு நிறையனம் பழுப்பு நிறத்தை மணந்து கொள்ளட்டும், வெள்ளையன் வெள்ளை இனத்தை மணந்து கொள்ளட்டும், கருத்தவர்கள் மஞ்சள் நிறத்தவர், இன்னும் என்னவெல்லாம் இருக்குமோ தேவன் அவர்களை உண்டாக்கின விதமாகவே இருக்கட்டும். ஒரு ஊதா நிறம், தேவன் அதை உண்டாக்கினார். அது வெள்ளையாய் இருந்தது, அது வெள்ளையாகவே இருக்கட்டும். அது நீலம், கருப்பு, பழுப்பு, அந்த பூ என்னவா இருக்கிறதோ அதை அப்படியே விட்டுவிடுங்கள். தானியமானது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வளர்க்கப்பட்டால் மஞ்சள் தானியம், அதை வெள்ளை தானியத்தோடு கலக்காதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் அதை கலக்குகிறீர்கள். அதன் பின்னர் அதனால் தன்னைத்தானே உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு கோவேறு கழுதை அல்லது துவக்கத்திலே ஆண் கழுதையாக இருந்தால், பெண் கழுதையாக இருந்தால், அது அந்த விதமாகவே இருக்கட்டும். அவைகளை குதிரைகளோடு கலக்க விடாதீர்கள். நீங்கள் ஒரு துரோகியை உண்டு பண்ணுகிறீர்கள். கலப்பாக்குதல், ஓ அது எவ்வளவு ஒரு சாபம்! தேவன் துவங்கினதற்கு திரும்பி போங்கள். நாம் துவக்கத்திற்கு திரும்பி போவோம். நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை கொண்டு வந்தாரோ அங்கே திரும்பி போவோம். நான் இதை மரியாதையோடு கூறுகிறேன், நான் இதை கனத்தோடு கூறுகிறேன். நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன். ஆனால் என்னுடைய விலையேற பெற்ற கருத்து சகோதரர்களே, சகோதரிகளே, அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த தேசம் செய்த மகத்தான தவறுகளில் ஒன்று, அது இந்த வருடம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி என்று அதை செய்தார்கள். அதுதான் அதனுடைய மகத்தான நாசமான காரியமாகும். கருத்தவர்கள் இதுவரை செய்த மகத்தான தவறுகளில் ஒன்று லூசியானாவில் செய்தது. அங்கே அவர்கள் கெனடிக்கு வாக்களித்தனர். அன்றொரு இரவு அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஆபிரகாம் லிங்கனின் ஆடையின் மேல் துப்பினார்கள். எங்கே அந்த ரிப்பப்ளிக்கன் கட்சியின் ரத்தம் அவர்களை விடுதலையாக்கினதோ அங்கே அவர்கள் கத்தோலிக்கனுக்கு வாக்களித்தனர். அந்த பூத்தான் லிங்கனை சுட்டான். அந்த இனத்தாரை விடுதலையாக்கவும் அவர்கள் அடிமைகள் அல்லாதவர்களாய் ஆக்கினதுமான அந்த இன ஜனத்திற்காக மறித்தார். பின்னர் அப்படியே திரும்பி ஒரு டெமோக்ராட்டுக்கும் ஒரு கத்தோலிக்கனுக்கும் வாக்களித்தனர். அதன் மூலம் அவர்கள் ஒரு பெரிய அவமானத்தை தங்கள் மீது வருவித்துக் கொண்டனர். அவர்கள் ஏன் செய்தார்கள்? ஏனென்றால் அந்த வெள்ளையன் தன் அறிவுத்திறன் கொண்டு அவர்களுக்கு நிறைய செய்ய போவதாக பகிரங்கமாக விளம்பரப்படுத்தினான். அது முற்றிலும் உண்மை. அவர்களில் அநேகர் தாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறபடியால் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை சுகப்படுத்தி ஒரு பாவியா இருப்பதிலிருந்து என்னை ரட்சித்த கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வேறேதோ காரணத்திற்காக திரும்பி அவர் மேல் துப்பி அவருக்கு என் முதுகை காட்டி கடந்து போவது போல் இருக்கிறது. ஓ, இந்த ஒன்றோர் ஒன்று கலப்பாக்குதல். ஓ, எப்படி இந்த உலகம் இன்னும் அதிகாலம் நீடிக்கும்! கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த விதமாய் கூறுகிறதில் ஆச்சரியமில்லை. அவள் முடிவில் ஒரு புகைந்து கொண்டிருக்கும் பெரிய குவியலாக கண்டேன். அவள் வெடித்து போனாள். நண்பர்களே, நாம் அந்த பாதையிலே வெளியே இருக்கிறோம். அங்கே வழி ஏதும் கிடையாது, வழியே இல்லை. அதை சுற்றிலும் முற்றிலுமாக அங்கே வழி ஏதும் இல்லை. நாம் அதற்கு வந்தாக வேண்டும், சந்தித்தாக வேண்டும். கலப்பாக்குதல், ஏவானதை செய்தால் எனவே அதற்கு நான் உத்தரவாதம் அல்ல என்கிறார்கள். ஏவானதை செய்யவே செய்தால் அவள் நம் எல்லோருக்கும் பிரதிநிதித்துவமாய் இருந்தாள். ஆதாம் அக்கறையில் பாவிகளான நமக்கு பிரதிநிதித்துவமாய் இருந்தான். நாம் பாவிகளாய் இருக்கிறோம். அவன் நம்முடைய விழுந்து போன மானிட சுவாபத்திற்கு நம்மை தேவனுடைய வார்த்தையிலிருந்து தூர கொண்டு போய் அதை கலப்பாக்குவதற்கு அவன் பிரதிநிதித்துவமாயிருந்தான். ஓ, தேவன் அதை கூறியுள்ளார் என்று நான் அறிவேன். ஆனால் நிச்சயமாக நான் ஒரு பிரெஸ்பிடேரியன் என்று தேவன் புரிந்து கொள்கிறார். நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு பெந்தேகோஸ்தே. தேவன் அதை புரிந்து கொள்கிறார். தேவன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறார், அதுதான் ரத்தம். அவர் புரிந்து கொள்வதெல்லாம் அதுதான். அவர் ரத்தத்தை அறிந்திருக்கிறார். அவர் நிறப்பாகுபாடுகளை அறியார், அவர் இனப்பாகுபாடுகளை அறியார். அந்த மனிதன் கருப்போ, நீலமோ, வெள்ளையோ, பழுப்போ அல்லது வேறெந்த நிறமோ, தேவன் அதை குறித்தெல்லாம் ஒன்று மரியாதவராக இருக்கிறார். அவர்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். அவர் அவர்களை அவருடைய பூந்தோட்டமாக்கி இருக்கிறார். அவர்கள் இருக்கிற வண்ணமாக அவர்களை நோக்கி பார்க்க அவர் விரும்புகிறார். அவர்களை அந்த விதமாய் இருக்க விடுங்கள். ஏவாள் இந்த பொல்லாத காரியத்தை தொடங்கினாள். அவள் அங்கே மனிதனுக்கு நெருக்கமா இருந்த இந்த ஒரு காரியத்தை, அதாவது வித்தோடு கலக்கக்கூடியதை அவள் இனக்கலப்பு செய்தாள். ஏனென்றால் தொடர்ந்து நசுக்கிக் கொண்டிருக்க சர்ப்பத்திற்கு ஒரு வித்து இருந்தது. புரிந்து கொள்ள முடியாத பலவீனமான கிறிஸ்தவர்களுக்காக நான் இதை விசுவாசத்தின் பக்கமாக எடுக்கிறேன். அப்படியானால் நாம் விசுவாசத்தை எடுத்துக் கொள்வோம். சகோதரன் பிரணாம், நீங்கள் கூறுவது என்னவெனில், அப்படியானால் விசுவாசத்தினால், விசுவாசத்தின் வளர்ப்பினால் என்று கூறுகிறீர்கள். பின்னர் ஏவாள் அவளுடைய வேத சாஸ்திரத்தை உள்ளே கொண்டு வந்தாள். அவளும் ஆதாமும் ஒருவர் இன்னொருவர் மேல் படி சுமத்தினர். ராணுவத்தில் அதை கூறுவது போல் ஒருவரிடமிருந்து இன்னொருவர் கைக்கு மாறியது. தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அவளை வஞ்சிக்க ஒரு ஆப்பிளை கொடுக்கவில்லை. புரிகின்றதா? அதை அறிந்து கொள்ள எவரொருவருக்கும் பொதுவான அறிவாராய்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஏதோ அவமரியாதையான காரியத்தை செய்தது. மனிதனை போன்று காணப்பட்ட சர்பத்தில் அவர்கள் ஒரு எலும்பையும் கண்டுபிடிக்காதபடி தேவன் அந்த காரியத்தை சபித்தார். அவர்கள் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அவர்கள் புத்தியினராய் சுற்றி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான், தேவனுடைய ரகசியம் அவருடைய கூட இருக்கிறது. அது சரியே. அந்த தேசம் ராட்சதர்களால் நிறைந்திருந்தது என்று மகத்தான சரித்திரக்காரன் ஜோசிபஸ் கூறினான். தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை கண்டு அவர்கள் தாமே தங்களை அழுத்திக் கொண்டு மனித மாம்சத்திற்குள்ளானார்கள் என்று ஜோசிபஸ் போன்ற ஒரு சரித்திரக்காரன் கூறுவதை உங்களால் யூகிக்க முடிகின்றதா? ஒரு சரித்திரக்காரன். அது அப்படியா இருக்குமானால் அப்பொழுது சாத்தான் ஒரு சிருஷ்டிகனாக இருக்கிறான். அப்படியானால் நாம் எங்கே இருக்கிறோம்? புரிகின்றதா? அங்கே ஒரே ஒரு சிருஷ்டிகதான் இருக்கிறார், அது தேவனே. தேவன் என்ன சிருஷ்டித்தாரோ அதை சாத்தான் தாறுமாறாக்க மட்டுமே செய்கிறான். நீதியானது தாறுமாறாக்கப்பட்டால் அநீதியாயிருக்கிறது. ஒரு புருஷனும் மனைவியுமாய் திருமணம் செய்து கொள்வது சட்ட ரீதியாய் இருக்கிறது, ஆனால் இன்னொருவரோடு ஓடிப்போவதல்ல. புரிகின்றதா? அது தாறுமாறாக்குதலாயிருக்கிறது. ஜீவன் தாறுமாறாக்கப்படுவது மரணமாயிருக்கிறது. ஒரு தாறுமாறாக்கப்பட்ட சபையானது அசலானதிலிருந்து எடுக்கப்பட்டாயிற்று. எனவே நாம் எல்லோரும் மானிட வர்க்கத்தால் பிரதிநிதித்துவத்தின் கீழாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக ஆதாம் நம்மை பாவிகளாக்க, அவருடைய வார்த்தையில் அவிசுவாசிகளாக்க பிரதிநிதித்துவமாக இருந்தான். அந்த அடிப்படையின் கீழ் நாம் அவருடைய வார்த்தையில் அவிசுவாசிகளாக கொண்டு போகப்படுகிறோம். ஓ, தேவன் வண்ணமாய் கூறினார், ஆனால் தேவன் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் அதை செய்ய மாட்டார். அதை போன்று நான் அதிகமாக கேள்விப்படுகின்றேன். தேவன் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார், ஆனால் தேவன் ஒரு நியாயத்தீர்ப்பின் தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு பரிசுத்தத்தின் தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு நீதியின் தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு கோபத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் கோபமாக இருக்கும் பொழுது நாம் அவர் முன்னாக நிற்போம். வேதம் அபிதமாக கூறுகிறது, அவருடைய பிரசன்னமே பட்சிக்கிற அக்னியாயிருக்கும். அது உண்மை. நம்முடைய சொந்த உணர்வுகளினால் நீங்கள் தேவனை நியாயந்திருக்க முயற்சிக்காதீர்கள். நாம் தேவனை அவருடைய வார்த்தைகளை கொண்டு, அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை கொண்டு நியாயந்திருக்க வேண்டும். ஏதோ காரணம் இல்லாமல் வீம்பு பேசுகிற யாரோ ஒருவன், இது ஒரு மகத்தான சபை, அநேக புயல்களை சந்தித்திருக்கிறது, இது அல்லது அது என்று கூறுகிறதுனால் விலகி போய்விடாதீர்கள். தேவன் என்ன கூறினாரோ அதற்கு திரும்பி வாருங்கள். நான் அவருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் அந்த வார்த்தையோடு ஒன்றை கூட்டினேன் அல்லது எடுத்து போட்டேன் என்ற விதமான குற்றத்திற்கு ஆளாகாமல் இருக்க விரும்புகிறேன். அது எந்த விதமாய் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த விதமாகவே அதை நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். அதனோடு இணைந்து செல்லும்படியாய் ஜனங்களுக்கு போதியுங்கள். வேதம் இதை கூறுகின்றது. மற்ற யாரோ கூறுகிற ஏதோ காரியத்திற்கு நான் உதவி செய்ய முடியாதவனாயிருக்கிறேன். நான் அதனோடு தரித்திருக்க வேண்டும். கால்களை கழுவுதலுக்கு அவர்கள் கூறுகிறார்கள், அது பெந்தேகோஸ்தே சகோதரனே, சகோதரனே, ஓ சகோதரன் பிரணாம், ஓ நாம் அதை வழக்கமாக செய்வதுண்டு, நாம் அதை செய்வோமாக. இருப்பினும் நாம் அதை ஒருமுறை செய்தால் கால்களை கழுவுதல். இயேசு அதை செய்தார். ஓ, அது ஆரோக்கியம் மற்றது என கூறுகிறார்கள். ஜனங்களுக்கு படர வியாதியுடைய பாதங்கள் இருக்கிறது. அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவர்கள் அதை அந்த நாட்களில் உடையவர்களாக இருந்திருக்கலாம். ஆம், ஆம், அது உண்மை. ஜீன், தேவன் ஒரு சுகமளிப்பவராக இருக்கிறார். புரிகின்றதா? அவர்கள் தப்பிக்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். உதாரணமாக, ஓ, இன்னொருவர் குடித்த அதே பாத்திரத்தை கொதிக்கும் தண்ணீரில் போடப்பட்டு கிருமி நாசனம் செய்தாலுடைய நான் அதே பாத்திரத்தில் குடிக்க மாட்டேன் என்கிறார்கள். ஓ, என்ன, என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறார்கள். ஆமென். ஏதாவது காரியம் தவறாக இருக்குமானால் தேவன் என்னுடைய பாதுகாவலாயிருக்கிறார். நான் அவரை நம்புகிறேன். நாம் வார்த்தைக்கு திரும்பி போவோமாக. அவனுடைய நிறம், அவன் யாராயிருந்தாலும் அல்லது எந்த சபையை சேர்ந்தவராயிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அவன் என்னுடைய சகோதரனாய் இருந்தால் அவன் என் சகோதரன் தான். நான் தேவனுடைய கட்டளையை கை கொள்வேன். அந்த காரணத்தினால் தான் நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு வரும்பொழுது நான் அங்கே தரித்திருக்க வேண்டும். ஓ, அது என்னை அநேக மகத்தான ஆத்மாக்களை ரட்சிக்க தடை செய்கிறது. தீவிர திருத்துவ விசுவாசத்தின் காரணமாக அந்த ஒரு பிரச்சனையை அது நிச்சயமாய் செய்கிறது. நிச்சயமாக பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவைகளை தேவனுடைய பதவிகளாக நான் விசுவாசிக்கிறேன். மூன்று தேவர்களால் என்றல்ல, ஆனால் அதே தேவனின் மூன்று பதவிகள். அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாயிருக்கிறார், ஆனால் அது அவருடைய பதவியின் பட்டங்களாக இருக்கிறது. அவர் பிதாவாகிய தேவன், நிச்சயமாக அவர் ஆதியிலே இருந்தார். அவர் குமாரனாகிய தேவன், அவர்தான் இந்த பூமியின் மேல் மாம்சமாக்கப்பட்டார். அவர் பரிசுத்தாவியாகிய தேவனாய் எனக்குள்ளாயிருக்கிறார். அது ஆனால் அவர் காலங்களாக இருக்கின்ற மூன்று பதவிகளில் அதே தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு காலத்தில் தொடக்கூடாதவராய் அல்லது ஒன்றுமே செய்யக்கூடாதவராய் இருந்தார். பின்னர் அவர் கீழே இறங்கி வந்து மாம்சமாக ஆக்கப்பட்டு என்னுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய பாவங்களை சுமந்தார். பின்னர் அவருடைய சொந்த ரத்தத்தால் அவர் என்னை பரிசுத்தப்படுத்தின போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர முடிந்தது. அவரும் நானும் ஏதேனில் நாங்கள் செய்தது போன்று ஐக்கியப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். அவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறார், நான் அவருடைய குமாரனாக இருக்கிறேன். மூன்று தேவர்கள் அல்ல, என்னை சிருஷ்டித்த அதே தேவன், என்னை நேசித்தவர், எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தவர், எனக்குள்ளாக இருக்கிற அதே தேவனாயிருக்கிறார். அவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்துவாயிருந்தது. நீங்கள் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இப்பொழுது நண்பர்களே, இது உங்களை பின்படுத்துமானால் நான் ஒன்றும் செய்வதற்கில்லை. என் பிதாவை நான் பின்படுத்துவதை காட்டிலும் என் நண்பனையே நான் பின்படுத்துவதையே விரும்புவேன். புரிகின்றதா? அவர் என்னுடைய உறவுக்காரர், என்னுடைய பிதா, தேவன். அவருடைய வார்த்தை அதை கூறுகிறது. தேவன் என்னை ஒருபோதும் ஒன்றையும் கலப்பாக்க விட மாட்டார். அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. ஓ, இயேசுவானவர் அதே காரியத்தை செய்கிறதில்லை. ஓ, அது மனோதத்துவமாய் இருக்கலாம். அது மனோதத்துவத்தினால் சிந்தையை அறிந்து கொள்வதற்காக இருக்கலாம். இந்த நாட்களில் நமக்கு தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிப்பதில்லை என்கிறார்கள். நமக்கு தீர்க்க தரிசிகள் இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்தானங்களைப் போன்று, கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்னோடியாக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை அவர் கூறினது போன்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அவர் அதை வாக்களித்திருக்கிறார். ஜனங்களின் விசுவாசத்தை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும். யோவான் என்ன செய்ய வேண்டியவனாய் இருந்தான்? ஒரு விசை ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த அசலான வித்திற்கு அளிக்கப்பட்ட விசுவாசத்தை திருப்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையை எடுக்க அங்கேதான் சபை கோட்பட்டால் அது கலப்பாக்கப்பட்டது. அதை திருப்பி கொண்டு வர யோவான் வருகிறான். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே தேசங்களை அசைக்கும்படியாக அது யோவானுடையது. அபிஷேகம் பண்ணப்பட்ட யோவானின் ஊழியம். கவனியுங்கள், நீங்கள் சொல்கிறீர்கள், நல்லது. அப்படியானால் ஏவாளும் ஆதாமும் இதை செய்த காரணத்தால் அது ஏன் என்னை ஆக்கினைக்குள்ளாக ஆக்குகிறது? ஒரு பாவியாக அவர்கள் எனக்கு பிரதிநிதித்துவமாக இருந்தார்கள். என்னால் ஒன்றும் செய்வதற்கில்லை. ஆம், ஆனால் சகோதரனே, ஒரு நாள் ஒருவர் மீண்டும் மகிமிலிருந்து வந்தார். ஓ, அவரை குறித்து நான் இப்பொழுது இரண்டு நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். ஒருவர் மகிமையிலிருந்து வந்து மண்ணானார். ஒருவர் வந்து பாவ மாம்ச சாயலை எடுத்துக் கொண்டார். அவரும் கூட நமக்கு பிரதிநிதித்துவமாக இருக்க வந்தார். சாத்தான் அவரை குறிக்கிட முயற்சித்தார். ஓ, அவன் செய்தான். ஒவ்வொரு கரத்திலும் சாத்தான் அங்கே இருந்து அவரை குறுக்கிட்டான். ஆனால் அவரோ ஒருபோதும் குறுக்கிடவில்லை. அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு மேலேறினார். ஆமென். சாத்தானால் அவரை குறிக்கிட முடியவில்லை. இல்லவே இல்லை. அவர் ஒரு வித்தியாச விதமான ஆதாமாக இருந்தார். நமக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கும்படி அவர் மகிமையிலிருந்து வந்தார். என்ன? ஆதாம் சொன்னான், நல்லது, என்னுடைய மனைவியை விதம் கூறுகிறாள், அது சரி என்று நான் யூகிக்கிறேன். அவள் சொன்னாள், இந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. தேவன் அதை இந்த விதமாய் கூறியிருக்கிறார் என்று நான் அறிவேன். ஆனால் என் மனைவி கூறினாள், அந்த விதமாகத்தான் உள்ளூர் சபையின் அங்கத்தினர் இருக்கிறார். ஓ, எனக்கு தெரியும், வேதம் அதை கூறுகிறது. ஆனால் என்னுடைய சபை என்ன விதமாக கூறுகிறது? ஓ, நீ தரித்திரன், பரிதவிக்கப்பட்ட மாய்மால காரணே. உங்களுக்கு புரிகின்றதா? தேவன் என்னுடைய வார்த்தையே சத்தியம் என்றும் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் பொய் என்று சொல்லுவோமாக என்றார். தேவனை அவருடைய வார்த்தையின்படியா எடுங்கள். அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது? என்னுடைய மனைவி என்ன கூறினால், என்னுடைய சபை என்ன கூறினது என்பதை பற்றி அக்கறை இல்லை. தேவன் என்ன சொன்னார் என்பதுதான் அது. எனவே அவர்கள் அவனுடைய மனைவியை உற்சாகமூட்டியவனை கண்டபோது, ஏவாள் அவன் இயேசுவை சந்திக்க வந்த போது, ஓ ஆம், தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறதே என்றான். அதற்கு அவர், ஆம், இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறதே என்றார். ஓ, அவனால் அவரை குறிக்கிட முடியாமற் போயிற்று. அவர் மாம்சமாக ஆக்கப்பட்ட தேவனாயிருந்தார். அவர் என்னுடைய ரட்சகரும் என்னுடைய தேவனுமாயிருந்தார். அவனால் அவரை குறிக்கிட முடியவில்லை. அதன் பிறகு அவர் என்ன செய்தார்? அவர் சிலுவையை அணைத்துக் கொண்டார். சிலுவையின் மேல் அவர் எனக்காகவும் உனக்காகவும் உலகத்திற்காகவும் நம்மை திரும்பவும் தேவனிடத்திற்கு கொண்டு வரும்படியாகவும், என்ன, ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல் வேத சாஸ்திரத்தில் அவர்கள் குறுக்கிடுவதற்கு முன்னதாக குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க அவர் மரித்தார். ஓ தேவனே, ஜனங்களால் மட்டும் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். என்னால் மட்டும் அதை ஜனங்களுக்குள்ளே பதிய செய்தால் நலமாயிருக்கும். ஜனங்களை இந்த கலப்பான காரியங்களில் நம்மை வெளியே எடுக்கும்படியாக உங்களுடைய சிந்தனைகளையும் விசுவாசத்தையும் மனிதன் கூறியிருக்கிறவற்றிலிருந்து வெளியே எடுத்து தேவன் என்ன கூறினாரோ அதற்கு திருப்பும்படியாக இயேசு மரித்தார். அது ஒரு கலப்பான விசுவாசம் அல்ல. ஒரு கால் அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது. ஒரு கால் அது சம்பவியாதே போகலாம். சகோதரனே, தேவன் கூறினார், அது சம்பவிக்கிறது, அது தீர்த்து வைக்கிறது. அது எப்பொழுதுக்குமே தேவனபண்ணமாய் கூறினார். திருப்பி உற்பத்தியாக்கி கொண்டு வரும்படியாக இயேசு மரித்தார். ஓ அல்லேலூயா! ரத்தத்தினால் மட்டுமே அதை செய்ய முடியும். ரசாயனமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே தேவன் கூறியுள்ள ஒரு வார்த்தையிலிருந்து வழி போகாத ஒரு நபரை திரும்ப உருவாக்க முடியும். ஏவாள் தன்னுடைய பலவீனத்தை காட்டினாள். சபையானது அவள் என்ன செய்தாள் என்பதை காட்டினது. அவள் சொன்னாள், ஒரு கால் நீங்கள் சரியா இருக்கலாம், ஒரு கால் தேவன் என்னை உத்தரவாதம் உள்ளவனாக செய்ய மாட்டார். காரணம் எனக்கு தெரியாததினால் நான் ஞானஸ்தானம் எடுத்துள்ள மட்டும் ஓ அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும், அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நான் இருக்கும் வரை. ஓ நீங்கள் இல்லை, நீங்கள் இன்னொரு முறை உற்பத்தியாக வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. தேவன் கூறினவற்றில் உங்கள் விசுவாசத்தை கொண்டு வர ஏதோ காரியம் உள்ளத்திற்கு திரும்பி வந்தாக வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. இவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒழிந்து போகாது. எந்த மனிதனுடைய வார்த்தையும் பொய் என்றும் அவரே சத்தியபரர் என்றும் சொல்லுவோமாக. பரிசுத்த ஆவியினால் அவர் திரும்ப உற்பத்தி பண்ணத்தக்கதாக கிறிஸ்து வந்தார். ஓ சகோதரனே, நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதங்களிலே இப்பொழுது ஒன்று கூடி உட்கார்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊதப்பட்டு இப்பொழுது நாம் இருப்பது போல வேத சாஸ்திரத்தின் குப்பையையும் உலகத்தின் குப்பையையும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட உபதேசங்களையும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களையும் வெளியே எடுத்து போட்டு ஒரு கலப்படமற்ற தேவனுடைய விசுவாசத்துக்கு திருப்பி உற்பத்தி பண்ணுகிறது. சாத்தான், ஓ எனக்கு தெரியும் அது எழுதப்பட்டிருக்கிறது என்றான். ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்யலாம் என்று எழுதியிருக்கிறதே என்றான். அவர், இயேசு இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறதே என்றார். ஆம், இதை அவர் செய்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் திரும்புவீர்கள். நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கே எனக்கு முன்பாக உன்னால் ஒரு அற்புதம் செய்ய முடியும். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும், நீர் அதை செய்ய நான் காணட்டும். அவர் சாத்தானை கவனித்திருந்திருப்பார். தேவனுடைய புத்தி கூர்மையை அங்கே பாருங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பதில்லை என்று எழுதியிருக்கிறதே, அவர் வார்த்தையோடு சரியா இருக்கிறதை பாருங்கள். அவர் ஒவ்வொரு முறையும் சாத்தானை வார்த்தையின் மேலே தோற்கடித்தார். அவர் வார்த்தையோடு தரித்திருந்தார். நாம் ஆதியில் இருந்தது போல் நம்மை திரும்பவும் குமாரரும் குமாரத்திகளுமாய் உற்பத்தியாக்க அவர் வருகிறார் என்றால் அப்படியானால் நாம் வார்த்தையை விட்டு எப்படி விலகி போக முடியும்? நாம் வார்த்தைக்கு திரும்பி வரும் வரைக்கும் எப்படி எங்கே விலக முடியும்? இந்த ஒலிநாடா ஜனங்களிடத்தில் போகிறது. உலகத்தினூடாக இருக்கிற நீங்கள் எனக்கு செவி கொடுக்கிறீர்கள். நீங்கள் அதை உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் கிறிஸ்துவினுடையவர்களானால் நாம் கிறிஸ்துவினால் பிறந்தவர்களாக இருக்கிறோம். நாம் வார்த்தைக்கு திரும்பி வர வேண்டும். நாம் ஜனங்களுக்கு ஒருபோதும் கல்வி கற்றுத்தந்து அவர்களை உள்ளே கொண்டு வர முடியாது. நாம் பெரிய சபைகளை, என் சகோதரனே, உலகத்தை சுற்றி கட்டலாம். நாம் கட்டி மகத்தான கல்வி திட்டங்களை உடனடியாக இருக்கலாம். நாம் அதை செய்ய முயற்சிக்கிறோம். அது வார்த்தைக்கு வித்தியாசப்பட்டவர்களையே தோன்ற செய்கிறது. குற்றவாளிகள் பெரும்பாலும் எங்கிருந்து வருகிறார்கள்? படிக்காத ஜனங்கள் மத்தியில் இருந்து அல்ல, ஆனால் படித்த ஜனங்கள் மத்தியில் இருந்து, உயர்வான கல்வி கற்றவர்கள் மத்தியில் இருந்து உற்பத்தியாகின்றன. அண்மையில் நான் ஒரு FBI அதிகாரி ஒருவரோடு நின்று கொண்டிருந்த போது அவர் மதில் மேல் என்னை சுட்டிக்காட்டி, நான் உம்முடைய பிரசங்கத்தை பாராட்டுகிறேன் என்றார். அவர், அதிகம் அறிந்திராத ஏழ்மையான ஜனங்கள் அந்த குற்றவாளிகளை உற்பத்தி பண்ணுவதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களோடு இடைபெட அவர்கள் சற்று அஞ்சுகின்றனர். ஆனால் இந்த மாதிரியான ஜனங்கள் தான் தந்திரமுள்ள மற்றவர்களை அறிவில் மிஞ்சிவிட முடியும் என்று நினைக்கிறவர்கள் தான் செய்கிறார்கள். அவன் அவனுடைய தவறை எங்கே செய்தான் என்று பார்த்து அதை முயற்சிக்கிறார்கள் என்றார். அவர் சிறக்கு என்னை கூட்டிச் சென்று அங்கிருந்த இளைஞர் அனைவரையும் காண்பித்தார். அவர்களில் 80% அதிகமானவர்கள் மேலான அல்லது உயர் வகுப்பினரை சேர்ந்தவர்கள், சாமர்த்தியசாலிகள், புத்தி கூர்மை உள்ளவர்கள். ஆதியிலே எவ்வாறு இருந்தது என்று பாருங்கள். அவர்கள் காயினின் புத்திரர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. காயினின் ஜனங்களை பாருங்கள். காயினின் ஜனங்கள் என்னவாயிருந்தார்கள்? காயினுடைய ஜனங்கள் மூலமாய் வருகின்ற அந்த சந்ததி, அவர்களின் வடிகூடாக செல்லுங்கள். அவர்கள் என்னவாயிருந்தார்கள்? அவர்கள் நுண்ணறிவு படைத்தவர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், உயர்வான ஜனங்கள், மதாபிமானிகள், உயர்வான ஜனங்கள். அவர்கள் வித்தியாசமான உலோகங்களை எப்படி பக்குவமாக பதப்படுத்த வேண்டும் என்பதையும், அருமையான கட்டடங்களை எப்படி கட்ட வேண்டும் என்பதையும் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் விஞ்ஞானிகளாயிருந்தார்கள். மற்றவர்கள் அதனூடாக என்ன செய்தார்கள்? நாட்டுப்புறத்தவர்கள், விவசாயிகள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், முதலானவர்கள். அதை பார்த்தீர்களா? இன்றைக்கு அதை நோக்கி பாருங்கள். இந்த இருமாப்புள்ளவர்கள், அவர்கள் அதை சபைக்குள்ளாக கலந்து விட்டார்கள். சபையானது ஏழ்மையான படிப்பில்லாதவர்களை, உண்மையான கட்டளை நேசிக்கின்றவர்களை விரும்புவதில்லை. பிரசங்கியார் எதையாவது கூறினால் அவர்கள் ஆமேன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அவனை கதவுக்கு வெளியே வழிநடத்துவார்கள். அவனால் சரியாக உடுத்த முடியவில்லை என்றால், அல்லது ஜோன்ஸை போன்று அல்லது வேறு யாரையாவது போன்று உடுத்த முடியவில்லை என்றால், அவர்களுடைய சபையில் அவர்களை அவர்கள் விரும்புவதில்லை. புரிகின்றதா? அவர்களால் ஒரு அருமையான காரை ஓட்டிக் கொண்டு வராமல் ஒரு பழைய ஓட்டைக்காரை ஓட்டி வந்து சபைக்கு முன்னால் நிறுத்தினால் அங்கே அவர்களை அவர்கள் விரும்புவதில்லை. சகோதரனே, சகோதரனே, ஓ உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? ஜனங்களின் அநேகர் இன்றைக்கு கருத்து ஜனங்களை அவர்களுடைய சபைக்குள் வரவேற்பதே இல்லை. ஓ தேவனே, அப்பேற்பட்ட மாய்மாலக்காரர்கள் மேல் இரக்கமாயிரும். தேவனே, எனக்கு அது எப்பொழுதும் தேவை. எனக்கு ஒரு சபையானது இருக்கு மட்டும், யாருக்கு வேண்டுமானாலும் கதவுகள் திறந்திருக்கின்றன. நீங்கள் தள்ளுவண்டியிலே சபைக்கு வந்தாலும் நான் கவலைப்படுவதில்லை. நீங்கள் வாருங்கள், நீங்கள் வாருங்கள். உங்களுடைய மேலாடைகளை நீங்கள் உடுத்திருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நான் ஒரு காரியத்தை கூறுவேன், நீங்கள் தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். மேலாடை அணிந்துள்ளவர், விலை உயர்ந்த டெக்ஸ்டோ ஆடை அணிந்தவர் பக்கத்தில் உட்காரலாம். அவர்கள் ஒருவர் இன்னொரு மேல் தங்கள் கரங்களை போட்டுக் கொண்டு ஒருவர் இன்னொருவரை சகோதரன் என்று அழைப்பார். நிச்சயமாக அப்படி நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். ஒரு காலிக்கோ துணி உடை அணிந்தவள் பட்டாடை அணிந்த ஒருவரோடு உட்கார்ந்து தோல் மேல் கரத்தை போட்டு சகோதரியே என்று கூற முடியும். ஆம், அது உங்களுக்கு ஏதாவது காரியத்தை செய்யும். அது தன்னை திரும்பவும் உற்பத்தி பண்ணுகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேத சாஸ்திரத்தை எடுத்துக் கொள்வதல்ல, ஆனால் நம்மை மீண்டும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் திருப்பி உற்பத்தி பண்ண பரிசுத்த ஆவியானவரை அனுமதிப்பதேயாகும். விருத்தச்சேதனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஸ்தேவான் கூறினான், அது சரியே, தேவைக்கு மிஞ்சின மாம்சத்தை வெட்டி எரிதலாகும். புரிகின்றதா? மிகுதியானதை, தேவையற்ற பாகத்தை வெட்டி போடுதலாகும். விருத்தச்சேதனம், துண்டித்து போடுதல். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் மட்டுமே விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டு மிகுதியான மாம்சம் வெட்டி போடப்பட்டது. இப்பொழுது கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அது மிகுதியானதை வெட்டி போடுகிறது. உலகத்தின் வேத சாஸ்திரத்தை வெட்டி போடுகிறது. மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளை வெட்டி போடுகிறது. எல்லா அவிசுவாசத்தையும் வெட்டி போடுகிறது. எல்லா காரியத்தையும் வெட்டி போடுகிறது. தேவான் கூறினான், ஓ இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் ஏன் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் பிதாக்கள் செய்தது போலவே நீங்களும் செய்கிறீர்கள். நண்பனே, அது இங்கேதான் இருக்கிறது. நல்லது. இப்பொழுது அன்றொரு இரவு நான் ஒரு சொற்பொழிவை கேட்டேன், அவர்கள் தெய்வீக சுகம் அளிப்பவர்கள், நீங்கள் அவர்களை சற்று கவனிப்பது நலம் என்று கூறப்பட்டது. அது தெய்வீக சுகம் அளிப்பவர்கள் அல்ல, நான் அவர்களையும் கூட கவனித்தேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை நான் கவனித்தேன். நான் வார்த்தையை எடுத்துக் கொள்கிறேன், வார்த்தை அந்த வண்ணமாய் கூறுகிறது. புரிகின்றதா? அந்நிய பாஷைகளில் பேசுவதை விசுவாசிக்கிற அந்த ஜனங்களை நீங்கள் கவனித்தாக வேண்டும். ஏனென்றால் அது இன்னொரு நாளா இருந்தது. அவர்கள் பிசாசுகளே அல்லாமல் வேறொன்றுமில்லை. வார்த்தை என்ன கூறுகிறது? உலகத்தின் முடிவு பரியந்தம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், யாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். தமது சபைக்கு இயேசுவினுடைய கடைசி கட்டளை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்? அந்த எல்லா அவிசுவாசத்தையும் வெட்ட அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். கலப்பில்லாத வார்த்தைக்கு ஜனங்களை கொண்டு வர முயற்சித்து அங்கேதான் தேவன் சொன்னார், ஏதேனில் இருந்தது போல வேத சாஸ்திரம் கூட்டப்படுவதற்கு முன்னர் மனிதன் தேவனோடு நடந்தது போன்றதான நிலைக்கு அதை திரும்பவுமாக ஏதேனில் இருந்தது போல கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அவர் சொன்னார், ஒரு மரமானது இங்கே சரியாக காணப்படவில்லை என்றால் அவர் இங்கே இருந்து பிடுங்கப்பட்டு அங்கே நடப்படுவாயாக என்று சொன்னார். காற்று வீசிக் கொண்டிருந்தது, அமைதியாயிரு என்றார், அது நின்று போயிற்று. அவன் என்னவாயிருந்தாலும் அவன் எல்லா மிருகங்களையும் ஆட்கொண்டான். பூமியின் மேல் இருந்த காரியங்கள் எல்லாம் அவனுடையதாயிருந்தது. அவன் பூமியின் மேல் தேவனாயிருந்தான். அவன் அவனுக்குள் ஆண்டு கொள்ளும் வல்லமையை உடையவனாயிருந்தான். இந்த எல்லா தூய்மை கேட்டிலும் பரலோகத்திலிருந்து ஒருவர் கீழே வந்து அது தேவனுடைய திட்டம் என்று நிரூபித்தார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தார். அவர் என்ன செய்தார்? நாம் திரும்பி வந்து அவருடைய ரத்தத்தின் நீதியின் மூலமாக சுத்திகரிக்கப்படுவதற்காக மரித்தார். அவர் இன்று காலையில் நமக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் உங்களுக்கு பிரதிநிதியாக இருந்தது நிமித்தம் நீங்கள் பாவிகள் என்று குற்றஞ்சாட்டப்படுவது தவறு என்று கூறுபவர்களே, பிரதிநிதித்துவத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பிருக்கிறது என்பதை குறித்து என்ன? நீங்கள் காலணிகளை மாட்டிக்கொண்டு சந்திரனுக்கு எப்படி குதிக்க முடியாதோ அப்படியே உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் இனி ஒரு காலம் நீங்கள் பாவத்தில் பிறந்தீர்கள். துவக்கத்திலேயே நீங்கள் ஒரு துரோகிகளாய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே உதவி செய்ய முடியாது. நாம் எப்படி நம்மை ரட்சித்துக் கொள்ளப் போகிறோம்? நமக்கு பிரதிநிதித்துவமாக ஒருவர் வந்தார், இயேசுவானவர். தேவனுக்கு முன்பாக நாம் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க நமக்கு பிரதிநிதியாக நிற்கும்படி அவர் வந்தார். அவர் இப்பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அதாவது நம்மை மீண்டுமாய் பிறப்பிற்கு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நமக்காக மறிக்க, மீண்டும் நம்மை மறுபடியும் பிறப்பிக்க, தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்க, தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் எடுக்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க அவர் அந்த இடத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிரதிநிதித்துவத்தினால் ஆக்கினைத்தீர்ப்பு நமக்கு இருக்கிறது என்றால் நாமும் கூட நமக்கு எப்படி ஆக்கினைத்தீர்ப்பு உண்டாகும்? கலப்பாக்குதலின் காரணத்தால். தேவனுடைய காரியங்களை கொண்டு உலகத்தில் உற்பத்தியாக்குதலில் அந்த விதமாகத்தான் நாம் அதை உடையவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது அந்த கலப்பாக்குதலிலிருந்து நாம் எப்பொழுது எப்படி வெளிவர முடியும்? அந்த கலப்பு உற்பத்தி காரியத்திலிருந்து அப்படியே திரும்பு. சத்தியமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். எல்லா மனிதருடைய வார்த்தையும் பொய்யுமாய் இருக்கிறது. தேவன் என்ன சொன்னாரோ அது சத்தியமாய் இருக்கிறது. அதனோடு தரித்திருங்கள். அது உன்னை மீண்டுமாய் திரும்ப உற்பத்தி ஆக்குகிறது. அங்கே ஒரு வழி உண்டாக்கப்பட்டு இந்த காலையில் உங்களுக்கு பிரதிநிதியாக இருக்க தேவனுடைய சிங்காசனத்தில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய தகப்பனும் தாயும் உங்களுக்கு பிரதிநிதித்துவமாய் இருந்தார்கள், ஆதாமும் ஏவாளை போல. அது சரி. நீங்கள் இந்த உலகத்தில் பரிசுத்த விவாகத்தில் பிறந்த பொழுது பிள்ளைகளை கொண்டு வர அது தேவனால் நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆதாமும் ஏவாளையும் போன்று நீங்கள் மறுபடியும் அதே ஏதேன் தோட்டத்தில் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் திரும்பவுமாக இரண்டு மரங்களிடத்தில் திரும்பி வந்தாயிற்று. அவர்களில் ஒன்று அறிவு விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். இப்பொழுது விஞ்ஞான வழியாக கலப்புக்கு போக நீங்கள் விரும்புகின்றீர்களா? நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று பாருங்கள். எந்த விதமான ஒரு குழப்பத்திற்குள் மனிதன் தன்னைத்தானே இந்த கலப்பாக்குதலில் சிக்கிக் கொண்டான். எந்த விதமான குழப்பத்திற்குள் அவன் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொண்டான்? அவனுடைய சொந்த ஞானத்தை கொண்டு ஒரு பிள்ளையாய் தாழ்மையாய் தேவன் பேரில் சார்ந்திருப்பதற்கு பதிலாக அவன் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டு அணுவை இரண்டாக பிரிக்க முயற்சிக்கிறான். சரியாக இப்பொழுது அவன் என்ன ஒரு குழப்பத்திற்குள் இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள தேவன் அவனை விடுகிறார். அவ்வளவுதான். மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொண்டு ஆதியிலே தேவனிடத்திலிருந்து ஐக்கியத்திலிருந்து ஞான விருட்சத்தை கொண்டு தன்னைத்தானே பிரித்துக் கொண்டான். அவன் ஞான விருட்சத்தை புசிப்பதற்காக ஜீவ விருட்சத்தை விட்டுவிட்டான். அந்த கலப்பு மரத்திலிருந்து தூர விலகி வாருங்கள். தனக்குள்ளே ஜீவனை உடைய அந்த மூல விருட்சத்திற்கு இங்கே வாருங்கள், அவரை புசியுங்கள். இயேசு சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள், விசுவாசத்தோடு கலக்கப்படவில்லை. பாருங்கள், வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் அவர்கள் எல்லோரும் மரித்து போனார்கள். ஆனால் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். அவன் ஒருபோதும் அடிந்து போவதில்லை. நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். இந்த காலையில் நாம் திரும்பி அந்த மரத்திற்கு வருவோம். மனிதன் என்ன சொல்கிறான் என்பதிலிருந்து நம்மை வெளியேற்றுவோமாக. சபையானது என்ன சொல்கிறது என்பதிலிருந்து நாம் வெளியேறுவோமாக. நாம் திரும்பி வந்து வேதத்தை எடுத்து வேதத்தை விசுவாசிப்போமாக. நாம் வீண் சந்தடி செய்யும்படி போவதற்கு நேரம் அதிக தாமதமாகிவிட்டது. புரிகின்றதா? நாம் இதற்கு மேல் மகத்தான ஸ்தாபனங்களை ஒருபோதும் எழுப்பப் போவதில்லை. சபை காலங்களின் நேரத்தின் போது என்னால் அதை இப்பொழுது நிரூபிக்க முடியும். ஸ்தாபனங்களில் இருந்து எழுப்பப் போகிற வேறொருவரை நாம் உடையவர்களாக இருக்கப் போவதில்லை. லவோதிக்கியா சபை காலம் வெறுமனை பெந்தே கோஸ்துக்கள் அதை போன்று தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் இங்கே ஒருபோதும் மகத்தான எழுப்புதல்கள் துவங்கி அந்த தேசத்தை தாக்கப் போவதில்லை. சபைக்குள் விடப்பட்டிருக்கிற ஒரு சில பேர்கள் என்ன உள்ளே வர இருக்கிறதோ அதை இழுப்பார்கள். வேதம் சபை காலங்கள் ஒரு வெதுவெதுப்பான நிலைமையில் முடியும் என்று கூறுகிறது. அது உண்மை. எனவே அந்த வழியாகத்தான் வர வேண்டும். இப்பொழுது எல்லோருக்கும் நாம் இந்த கலப்பாக்குதலில் இருந்து வெளியே வருவோமாக. நாம் திரும்பவுமாக அந்த உண்மையான அசலான பழத்திற்கு திரும்பி போவோமாக. தேவன் நம்மை குமாரரும் குமாரத்திகளுமாய் படைத்த அந்த ஸ்தானத்திற்கு நாம் திரும்பி போய் தேவன் சொன்னதின் பேரில் சார்ந்திருப்போமாக. கலப்பாக்குதலான ஸ்திரீயின் வார்த்தையை எடுக்காமல் இருப்போமாக. இயற்கையானதும் ஆவிக்குரியதும் எந்த விதமாக பாவனையாக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இங்கே என்னுடைய தரிசனத்தை பாருங்கள். அது என்னவா இருந்தது என்றும் ஸ்திரீகளுக்கு எப்படி ஓட்டுரிமை அளிக்கப்படும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இந்த தேசத்தை பாழாக்கினது என்ன? இப்பொழுது கவனியுங்கள், கிறிஸ்தவ ஸ்திரீகள் ஆகிய உங்களை அல்ல. எந்த தேசத்திற்கும் ஸ்திரீயானவள் முதுகெலும்பா இருக்கிறாள். தாய்மையை நீங்கள் உடைக்கிறீர்கள். நீங்கள் துவக்கத்திலேயே தேசத்தை உடைத்தீர்கள். சரித்திரத்தினூடாக அது இருக்கிறது. அமெரிக்க ஸ்திரீகள் என்னவாக இருக்கிறார்கள்? வழக்கமாக நாகரிகத்தை பெற நாம் பாரிசுக்கு போவது வழக்கம். இப்பொழுதோ நாகரிகத்தை பெறுவதற்கு அவைகளுடைய அவலட்சணங்களுக்கு அசுத்தமான விதமாய் ஜீவிப்பதற்கு அவர்கள் இங்கே வருகிறார்கள். என்ன சம்பவித்தது? பிசாசு நம்முடைய பெண்களின் ஆடைகளை உரித்து விட்டான். அவர்கள் தங்கள் ஆடைகளை களைந்து போடுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சிறிது அதிகமாக களைந்து போடுகிறார்கள். அவர்களுடைய தலைமுடியை அவர்கள் வெட்டிக் கொள்கிறார்கள். அதை தேவன் அது தவறானது என்று கூறுகிறார். இந்த சிறிய பழைய ஆடைகளை உடுத்திக் கொள்வது, புருஷனுடைய உடைகளை பெண்கள் தரித்துக் கொள்வது தேவனுக்கு முன்பாக அது ஒரு அருவறுப்பானது என்று வேதம் கூறுகின்றது. இப்பொழுது உங்களால் அவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்று கூற முடியாது. புகைப்பிடித்தல், கலப்பு, சரியே, கலப்பு. அவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அது சரியே. அவர்களை நோக்கி பார்த்து அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் எந்த பாலினத்தை சேர்ந்தவர்கள் என்று உங்களால் கூறுவது கடினமாயிருக்கும். அது உண்மை நண்பனே. கிறிஸ்தவ ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து நான் சொல்லவில்லை. என்னுடைய சத்தமானது அநேக தேசங்களை சுற்றி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு கலப்பாக இருக்கிறது. அமெரிக்கா ஆக்கிரிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தரிசனத்தின் படியாக அவள் என்ன செய்தாள்? அவள் தவறான நபரை தேர்ந்தெடுத்தாள். அவள் முடிவு பெறுவதற்கு எவ்வளவு காலம் செல்லும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்றாவது ஒரு நாள் அது முடிவு பெறும். கர்த்தர் உரைக்கிறதாவது அது முடிவு பெறும். சரியாக இப்பொழுது அவள் அவளுடைய கீழ்நோக்கி ஓடும் ஓட்டத்தில் இருக்கிறாள். அவள் ஒருபோதும் திரும்பி வர மாட்டாள். அவள் போய்விட்டாள். அது உண்மை. அவள் 1956 அந்த எழுப்புதல் வேலைகளில் இருந்து தேவனை விட்டு தூர திரும்பின போது அவள் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு அன்று முதல் அவள் போய்விட்டாள். இப்பொழுது நான் முடிப்பதற்கான நேரமாக அது இருக்கிறது என்று நான் யூகிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் வியாதிசரலுக்கு ஜபவரிசையை உண்டாக்குவோமாக. இப்பொழுது பிசாசு ஜனங்களையும் தேசத்தையும் கலப்பாக்கிவிட்டான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக. தேவனுக்கு பயப்படுகிற ஊழியக்காரராக இருப்பதற்கு பதிலாக நாம் மனிதனாலான கோட்பாடாய் ஆகுமளவிற்கு அது சபைகளை கலப்பாக்கிவிட்டது. உங்களுக்கு புரிகிறதா? நான் ஏன் தவறான காரியங்களுக்கு எதிராக முடிந்த அளவு கடினமாக நான் அசைத்து அடித்து ஏன் அக்கறைக்குள்ளாக்குகிறேன்? இங்கே வார்த்தையானது அந்த வண்ணமாய் கூறும்போது பரிசுத்த ஆவியானவர் அதற்குள்ளாக நுழைந்த பிறகு என்னால் எப்படி வேறதையாவது செய்ய முடியும்? நான் கர்த்தாவே நான் பிரசங்கிக்கிறேன் என்று கூறுகிறேன், அவர்கள் அதே விதமாக உடுத்துகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் செய்த அதே காரியத்தை அவர்கள் இன்னமும் செய்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அதை பிரசங்கியுங்கள், பிரசங்கித்துக் கொண்டே போ. உங்களுடைய சத்தம் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நியாய தீர்ப்பின் நாளன்று அப்பொழுது ஏதும் சாக்குப்போக்கு சொல்ல இடமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். புரிகின்றதா? அது உண்மை. நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும். சபையானது கூறுகிறதை கேட்பதனால் வருமா? அது சரியாய் காணப்படவில்லை இல்லையா? தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் உங்களை திரும்பவும் தேவனில் விசுவாசமாய் இருக்க கொண்டு வரும். இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கும் பொழுது நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம். நீங்கள் எல்லா காரியங்களும் ஒருபுறம் ஒதுக்கி வைக்க தேவன் விடுவார் என்று நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம். இந்த சிறிய செய்தியானது அந்த கலப்பாக்குதலை உங்களிடத்திலிருந்து தூர கொண்டு போய் உங்களை திரும்பி ஒரு தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக கொண்டு வந்து நடந்து போய் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று கூற செய்யலாம். அவர்கள் அடிக்கடி வேந்ததுண்டு. நான் இதை கூறப்போகிறேன், இதற்கு செவி கொடுங்கள். அவர்கள், சகோதரன் பிரணாம், உம்முடைய ஊழிய உலகத்தில் எந்த இடத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அது இயற்கைக்கு மேம்பட்டது என்கிறார்கள். மகத்தான மனிதர்கள், அவர்கள் பெயர்களை கூட என்னால் கூற முடியும். இது இந்த ஒளிநாளாவிற்காக அல்ல. என்னை அழைத்து வாருங்கள், அவர்களோடு போகலாம். உங்கள் ஊழியம் ஒன்று மட்டுமே உலகத்தை ரட்சிக்கும் என்று கூறுகிறார்கள். அது ஏன்? வேறெங்கேயும் இல்லை. வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். அந்த அஸ்திபாரத்தின் மேல் மட்டுமே தேவனால் கட்ட முடியும். பின்னர் நான் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் விதமும் பரிசுத்த ஆவியை குறித்து நான் பேசும் விதமும் நான் செய்கின்ற காரியங்களும் நான் உறுதியாய் தவறாக இருந்தால் பின்னர் தேவன் ஏன் அதை கனப்படுத்துகிறார்? அது போன்ற ஏதோ காரியத்தை ஏன் உற்பத்தி செய்கிறார்? புரிகின்றதா? அது ஏன் அப்படி? நான் அதை எனக்காக கூறவில்லை, அது தவறாக இருக்கும். ஆனால் நான் சத்தியத்தின் மேல், வார்த்தையின் மேல், வார்த்தையின் மேல் மாத்திரம் நிற்கும் காரணத்தினால் நான் அதை கூற முயற்சிக்கிறேன். எழும்பி நின்று மகத்தான காரியங்களை செய்வதும் மகத்தான ஸ்தலங்களை உண்டாக்குவதும் தேவனுக்கு அவைகள் ஒரு பொருட்டல்ல. ஒரு காரியமும் இல்லை. வார்த்தையோடு தரித்திருப்பது, தேவன் அந்த வார்த்தையில் கிரியை செய்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டு அதனோடு தரித்திருப்பது, அதுவே நமது மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் தேவனின் அடையாளமாயிருக்கிறது. நீங்கள் அந்த வண்ணமாக இருக்க விரும்புகிறீர்களா? எல்லா உலகமும் உங்களிடத்திலிருந்து கழுவப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஓ என்ன சிறு பிள்ளைகளே, உங்களைத்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கூட நித்தியத்தை செலவழிக்கும்படி நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அக்கறையில் உள்ள அந்த மகத்தான ஏதேனில் என்றோ ஒரு நாள் நான் உங்களோடு இருக்க நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் அங்கே சென்றடையும் பொழுது அண்மையில் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். நான் அங்கே நோக்கி பார்த்து அந்த ஜனங்கள் எல்லோரையும் அங்கே கண்டேன். அவர்களில் லட்சக்கணக்கானவர்கள் இருந்தனர். நான், அவர் என்னிடத்துக்கு வருவார் என்று சொல்கிறீர்களா என்றேன். அவர்கள், ஆம், அதன் பின்னர் நாங்கள் உம்மோடு திரும்பி போவோம் என்றனர். நான், எல்லா ஊழியர்களும் அந்த விதமாய் நிற்க வேண்டுமா என்றேன். அவர்கள், ஆமையா என்றனர். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவனுடைய ஊழியத்தின் பேரில் அவனுடைய கூட்டத்தாரோடு நிற்பார்களா என்றேன். ஆமையா என்றார்கள். இந்த தூதன் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார், அந்த விதமாக கூறினான். நான் சொன்னேன், அப்படியானால் பவுல் கூட நிற்க வேண்டியதா இருக்குமோ? பவுல் அவருடைய கூட்டத்தாரோடு நிற்க வேண்டும். நான் அப்படியானால் நான் சரியா இருக்கேன் என்று நான் அறிவேன். நான் வார்த்தைக்கு வார்த்தை, ஏனென்றால் அவன் செய்த அதே காரியத்தை பிரசங்கித்தேன் என்றேன். அதை கூறின போது லட்சக்கணக்கானோ அங்கேதான், நாங்கள் அந்த வார்த்தையின் மேல், அந்த வார்த்தை அதன் மேல் நாங்கள் இலைப்பாடி கொண்டிருக்கிறோம், ஆமேன் என்றார்கள். அது என்னவா இருந்தாலும் அந்த வார்த்தை. அதனால்தான் அவர்களில் சிலர் மீண்டுமாய் மறுஞானஸ்தானம் பண்ணப்பட்டது போல இக்காலையில் பெறப்போகிற ஜனங்களை நான் வரும்படி வருந்தி கேட்டுக் கொள்கிறேன். பவுல் அதை செய்தான். தேவனுடைய நன்மையினால் நிறைந்து ஆர்ப்பரித்து தேவனை சோத்தரித்து மகத்தான கூட்டங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாயிருந்த ஜனங்களை சந்தித்த போது பவுல் அவர்களை, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அப்போஸ்தலர் 19. அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்த ஆவி அங்கே உண்டென்று எங்களுக்கு தெரியாது என்றார்கள். வேறு வார்த்தைகளில், நாங்கள் வெறுமன பேப்டிஸ்டுகள் என்றார்கள். புரிகின்றதா? அவர்களுடைய போதகர்கள் ஒரு பேப்டிஸ்ட் பிரசங்கியார், முற்றிலுமாக சரியே, ஒரு மனம் மாறின வழக்கறிஞராக இருந்தான். பவுல், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றான். அவர்கள், பரிசுத்த ஆவி அங்கே இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அவன், அப்படியானால் நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள், எந்த விதமாய் பெற்றீர்கள், எப்படி, என்ன என்று சொன்னான். நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம், அது இனிமேல் கிரியை செய்யாது. அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அவன், யோவான் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான் என்றான். எவ்வளவு தண்ணீர் உள்ளதோ அவ்வளவு தண்ணீரில் உங்களை முழுக்கி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை, பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானம் அல்ல. ஏனென்றால் பலியானது அப்பொழுது கொல்லப்படாமல் இருந்தது. அவன், யோவான் தனக்கு வருகிறவராகிய அல்லது கிறிஸ்து இயேசுவில் நீங்கள் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான் என்றான். அவர்கள் இதை கேட்டபொழுது அவர்கள் நேராக தண்ணீருக்குள் நடந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. கலாத்திய உள்ளேட்டில் வானத்திலிருந்து வருகிற ஒரு சூதன். இப்பொழுது கவனியுங்கள், நான் என்னவாக இருக்கிறேன். திரும்பி பார்க்கும் போது கலப்பு சரக்கு, அதை விட்டு விலகி ஓடுங்கள். வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் பவுல் ஜனங்களுக்கு மறுஞானஸ்தானம் கொடுத்து அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று கூறினான். ஒரு பிரசங்கியாரோ அல்லது ஒரு பேராயரோ அல்லது ஒரு போப்போ அல்லது பாதிரியாரோ, அவர்களை அப்படியே விடுங்கள். ஒரு தூதனாவது, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பிரகாசமான தூதனாவது, அவன் சொன்னதற்கு முரணாக எதையாவது சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். நாம் எப்படித்தான் அதை தாங்கப் போகிறோம் நண்பர்களே? அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்கள் இருதயம் அவ்வளவு கேடுள்ளதா இருக்கலாம், அது உங்களை ரட்சிக்காது. ஆனால் அது சரியான ஒரு அடியா இருக்கிறது. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உண்மை. ஆனால் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்து இதை கண்டு பின்னர் அதை வேண்டாம் என்று தள்ளும் போது அப்போது நீங்கள் திரும்பி போகிறீர்கள். இந்த சிறிய கதை நான் முடிக்கப் போகிறேன். நான் இதை முன்பே கூறியிருக்கிறேன், அது இங்கே இருக்கலாம். ஒரு ராணுவ பாதிரியார் ஒருமுறை சொன்னார், அவர்கள் அவரை எந்திர துப்பாக்கியால் சுடப்பட்டு மரித்துக் கொண்டிருந்த ஒரு பையனிடம் அழைத்தார்களாம். அவன் மரித்துக் கொண்டிருந்தான். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா என்று. அவன் அதற்கு, நான் முந்தி கிறிஸ்தவனா இருந்தேன் என்றான். அவர் சொன்னார், கிறிஸ்தவனா இருந்தீரா? நீர் கிறிஸ்துவ எங்கே விட்டீர் என்றார். அவனோ, எனக்கு ஞாபகம் இல்லை என்றான். அதற்கு அவர், நீர் அதை சிந்தித்துக் கொண்டிருப்பது நலம், ஏனென்றால் உன்னுடைய நுரையீரல்களில் ரத்தம் நிறைந்து கொண்டிருக்கிறது என்றார். அவர் தொடர்ந்து, துரிதப்படுவது நல்லது, ஏனென்றால் சரியாக உடைய நுரையீரலின் கீழேதான் நீ சுடப்பட்டிருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், எனக்கு அது தெரியும் என்றான். அவரோ, நீ மரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். அவன், ஆம் என்றான். அவர், நீர் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை அறிந்தீரா என்றார். ஆம் என்றான். அவர், மிகவும் கஷ்டப்பட்டு இப்பொழுது யோசியுங்கள், ஏனென்றால் உமக்கு இனி அவகாசம் இல்லை. படை தளபதியே, உமக்கு இப்பொழுது மிகவும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது, யோசித்து பாருங்கள், கடினப்பட்டு யோசியுங்கள், நீர் கிறிஸ்துவை எங்கே விட்டீர் என்றார். அவன் போராடுகையில் போராடி கொண்டிருக்கையில் யோசிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். நேரடியாக ஒரு புன்முறுவல் அவனுடைய முகத்தின் மேல் வந்தது. நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் என்றான். அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்றார். நினைவிருக்கட்டும், தேவனுடைய சத்தியத்திற்கு எதிராக நீங்கள் வரும்பொழுது நீங்கள் அவரை சரியாக அங்கே விட்டு விடுவீர்கள். நீங்கள் சரியாக அந்த இடத்திலேயே விட்டு விடுவீர்கள். புரிகின்றதா? இந்த வழியாய் நீங்கள் போவது அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது, ஏனென்றால் நீங்கள் இதற்கு வந்தாக வேண்டும். நீங்கள் எல்லா நேரத்திலும் ஒரு சுற்று வழியாய் இருக்கிறீர்கள். உங்களை ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்று நான் கூறவில்லை, ஆனால் நீங்கள் சுற்று வழியில் இருக்கிறீர்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள், ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. புரிகின்றதா? அது உண்மையிலேயே புரிகின்றதா? நீங்கள் அப்பொழுதே ஒரு சுற்று வழியில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதற்கு திரும்பி வாருங்கள். அவன், எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது என்றான். பாதிரியார், சரியாக அங்கே இருந்து துவங்குங்கள். நீங்கள் எங்கே விட்டீர்களோ அங்கேதான். நீங்கள் இந்த காலையில் நீங்கள் எங்கே பாதையை விட்டு விலகினீர்களோ அங்கே இருந்து துவங்க வேண்டும். அவன், இப்பொழுது நான் என்னை கீழே படுக்க வையுங்கள், என்னுடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளும்படியாய் நான் என் கத்தரிடத்தில் ஜபிக்கிறேன். நான் விழிப்பதற்குள் மறிக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும்படியாய் நான் என் கத்தரிடத்தில் ஜபிக்கிறேன் என்றான். அவன் மறித்து போனான். அவன் கிறிஸ்துவை எங்கே விட்டான் என்றால் தொட்டில் அண்டையில். நீங்கள் அவரை ஞானஸ்தானத்தில் விட்டிருக்கலாம், நீங்கள் அவரை பரிசுத்தாவியில் விட்டிருக்கலாம், நீங்கள் அவரை எங்கேயாவது விட்டிருக்கலாம். நீங்கள் அவரை எங்கே விட்டிருந்தாலும் இந்த கலப்பான சபை காரியத்தை எடுக்க வேண்டாம். ரட்சிப்புக்காக இந்த காலையில் உனக்கு பிரதிநிதித்துவமாக அங்கே ஒருவர் இருக்கிறார். நீங்கள் ஒரு பாவியா இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் அப்படி இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாவியாகவே இருக்க விரும்பினால் நீங்கள் பாவிதான். நீங்கள் ஒரு பாவியா இருப்பதனால் தேவன் உங்களை உத்தரவாதமாக்க மாட்டார், உங்களை உத்தரவாதம் உள்ளவர்களாக ஆக்க மாட்டார். நீங்கள் இப்பொழுதிலிருந்து உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதை புறக்கணித்தால் அவர் உங்களை உத்தரவாதம் உள்ளவர்களாக பிடிக்கப் போகிறார். நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தில் உள்ள எந்த வித்தியாசத்தையும் பரிசுத்த ஆவியை பெறுவதையும் தேவனுடைய வல்லமையை பெறுவதையும் குறித்து கடந்த காலத்தில் நீங்கள் அறியாதிருந்த காரணத்தால் அவர் உங்களை உத்தரவாதம் உள்ளவர்களாக பிடிக்கப் போவதில்லை. அவர் அதற்காக உங்களை உத்தரவாதம் உள்ளவர்களாக பிடிக்காதிருக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஒரு கால் கேள்விப்படாமல் இருக்கக்கூடும், ஆனால் இங்கே இருந்து நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். தேவனிடத்திற்கு திரும்பி வாருங்கள். எப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம், நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அதை குறித்து சிந்தியுங்கள். நான் ஒரு அழிவுள்ளவன் என்றும் சீக்கிரத்தில் நான் போய்விடுவேன் என்றும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய நாட்கள் இப்பொழுது அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த பூமியின் மேல் விரைவில் நான் 52 வயதுள்ளவனாய் இருப்பேன். கர்த்தாவே, நான் விசுவாசம் உள்ளவனாகவும் நான் உண்மையுள்ளவனாகவும் முடிவு பரியந்தம் இருக்க விரும்புகிறேன். உலகத்தை சுற்றிலும் அநேகம் அநேக தேசங்கள், ஜனங்கள், நிறங்கள், இனங்கள், அநேக கோட்பாடுகளை கண்டிருக்கிறேன். அவர்களை பார்க்கையில் அவர்களுடைய எல்லா வீணான சந்தடிகளும் குழப்பத்தையும் அவர்கள் எப்படியாய் அவர்களோடு கலக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஸ்தலங்களில் அங்கே அநேக உண்மையான பிள்ளைகள், அநேக புருஷர்கள், அநேக ஸ்திரீகள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அங்கே அந்த கலப்புள்ள உங்களில் உண்மையாகவே அங்கே இருக்க விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். பிதாவே, இந்த காலையில் என்னுடைய சிறிய குழுவிலிருந்தும் இந்த ஒளிநாடாக்களை கேட்க போகிறவரிடத்திலிருந்தும் எல்லா சந்தேகங்களையும் இந்த எல்லா மனிதனான கோட்பாடுகளையும் நீர் எடுத்து போடும்படியாக நான் உங்களிடத்தில் ஜெபிக்கிறேன். முதல் முறையாக இயேசுவானவர் வந்தபோது ஆதி முதலாக இராத போதகங்களை, துவக்கத்தில் இருந்தே இராத போதகங்களை போதித்து வந்தார்கள் என்பதை இயேசு கண்டார். தேவன் அதை தூய்மையாகவும் கலப்பற்றதாகவும் உண்டாக்கினார். ஆனால் மனிதனோ தேவனுடைய வார்த்தையை எடுத்து மனிதனுடைய கோட்பாடுகளை போதிப்பதன் மூலமாக அதை அவமாக்கி போட்டார்கள். பிதாவே, மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கும் பொழுது அவிதமாகத்தான் அது இப்பொழுது இருக்கிறது. திராட்சை செடியை போன்று திராட்சை செடியில் ஒரு கொடி தோன்றும் பொழுது அந்த கொடியானது ஒரு பெந்தேகோஸ்தே கிளையால் பரிசுத்த ஆவியினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நிறைந்து அந்த கொடியை கனிகள் பின்தொடர்ந்தது. அந்த திராட்சை செடி மற்றொரு கொடியை தோன்ற செய்தால் அது அதே வகையான கொடியாய்தான் இருக்கும். இயற்கையின் மூலமாக பிதாவே நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் உங்களால் அதனோடு சம்பந்தப்பட்ட எந்த கனியையும் உங்களால் அந்த திராட்சை செடியில் ஒட்டு போடக்கூடும் என்றும் அது அந்த திராட்சை செடியினால் அது ஜீவிக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதில் கிச்சிலி வகையைச் சேர்ந்த 7 அல்லது 8 வித்தியாசமான வகைகளை வளர்க்கலாம் என்று நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதில் எரிஞ்சியை சேர்க்கலாம், அதில் அது நேராக வளரும். ஏனென்றால் அது கிச்சிலி பழம். அதில் சிறந்த புளிப்பு சுவையுள்ள பழங்கள் அநேக மற்றவைகளும் தட்டையான சிறிய கிச்சிலி பழ வகைகளையும் இன்னும் அநேக கிச்சிலி பழங்களையும் வளர்க்கலாம். ஆனால் அந்த மரமானது அதனுடைய சொந்த கிளையை மீண்டுமாக கொண்டு வந்தால் அது ஒரு ஆரஞ்சாகத்தான் இருக்கும். கர்த்தாவே, அது முதலில் இருந்த ஒன்றை போன்றே இருக்கும். முன்மாறியும் பின்மாறியும் இரண்டையும் பெறக்கூடிய ஒரு சபை இந்த கடைசி நாட்களில் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது இந்த லவோதிக்கியா சபையின் காலத்தில் உலகம் முழுவதுமாக சிதறப்பட்டிருக்கும். அது தேவனுடைய மூல விசுவாசத்திற்கு திருப்பி அழைக்கப்பட்ட ஒரு சபையாயிருக்கும். இயேசு கிறிஸ்து தாமே அதற்குள்ளாக நடந்து கொண்டும் தம்மை தாமே அவர் வெளிப்பட செய்து கொண்டும் இருக்கின்றதான ஒரு சபையாக இருக்கும். ராஜாவின் ஜெயகம்பீரம் அதற்குள்ளே இருக்கும். ஓ தேவனே, காலத்துக்கு பின் காலமாக எப்படியாய் நீர் துவங்கினீர், எப்படியாய் அவர்கள் அந்த திராட்சை செடி எடுத்து அங்கே உள்ளே ஒட்ட வைத்தார்கள். அது இன்றைக்கும் கிறிஸ்துவம் என்ற பெயரின் கீழ் அதை கொண்டு அது தழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆதி முதலாய் போதிக்கப்பட்டிராத ஒரு உபதேசத்தை அது இன்னமும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஓ தேவனே, நாங்கள் அதற்காக எவ்வளவு வருந்துகிறோம். கர்த்தாவே, என்ன செய்வதென்று நாங்கள் அறியோம். ஆனால் இந்த காலையில் எங்களுடைய இருதயங்களிலிருந்து நீர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட எந்த காரியத்தையும் வெளியே எடுத்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய உண்மையான வார்த்தையை எடுத்து கர்த்தாவே அதை எங்களுடைய இருதயங்களில் வையும். கர்த்தாவே, நான் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க மாட்டார் என்று என்னுடைய சிந்தையில் ஒரு சந்தேகத்தை உடையவனாய் நான் எப்படி அங்கே நடந்து வர முடியும்? அப்பொழுது பிதாவே, நான் தானே ஒரு மாய்மாலக்காரனாய் இருப்பேன். தேவனே, என்னுடைய இருதயத்தில் ஒரு துளி சந்தேகம் இருக்குமானால் அதற்காக இப்பொழுது நீர் என்னை மன்னியும். கர்த்தாவே, நான் ஏதாவது காரியம் தவறாக செய்திருந்தாலும் அல்லது கூறியிருந்தாலும் நீர் என்னை மன்னியும். சத்தியம் என்னவோ அதற்குள்ளாக நான் செல்லட்டும். பிதாவே, உம்முடைய வார்த்தை தான் சத்தியம் என்று நான் அறிவேன். அந்த வார்த்தையின் மேல் நிலைத்து நிற்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, நான் அப்பொழுதே பின்னாகவே கலப்பின தலைமுறைகளாக உற்பத்தியின் மூலமாக இதுமட்டாய் என்னுடைய மனம் குழப்பமடைந்திருக்கிறது என்று அறியுமட்டாக கலப்பினமாக்கப்பட்டோம். ஆனால் இன்னமும் நான் இங்கே கீழே நோக்கி பார்த்து வார்த்தையை காண முடியும். அது சத்தியம் என்று நான் அறிவேன். கர்த்தாவே, நான் அங்கிருக்க வாஞ்சிக்கிறேன். அக்கரையில் உள்ள கற்பாறையில் போடப்பட்டிருக்கின்ற நங்கூரத்தை நான் பற்றிக் கொண்டிருக்கிறேன். புயல்களோ என்னை மேலாய் கீழாய் சுற்றிலுமாய் அலகரிக்கிறது. ஆனால் என்னுடைய நங்கூரம் பற்றிக் கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தையிலும் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் ஒரு துளி கூட கர்த்தாவே ஒருபோதும் ஒப்புரவாகாமல் இருக்கவும், ஆனால் தேவ அன்பிலேயும் எல்லா ஜனங்களை சுற்றிலுமாய் என்னுடைய கரங்கள் இருக்கவும், எல்லா இனத்தாரோடும் எல்லா நிறத்தாரோடும் எல்லா கோட்பாடுகளோடும் எல்லா ஸ்தாபனங்களோடும் தொடர்ந்து இருந்து அந்த கண்மலைக்கு அவர்களை இழுத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். அதை அழியும் பிதாவே. வியாதியுள்ளோர், பாதிக்கப்பட்டோர் எல்லோரையும் சுகப்படுத்தும். பழங்கால முறையிலான எழுப்புதல்களை கொண்ட ஜனங்களை போன்றவர்களை இன்றைக்கு நீர் திரும்ப கொண்டு வாரும். அவர்களை மீண்டுமாய் அந்த மூல பெந்தேகோஸ்தேக்கு அவர்களை கொண்டு வாரும். ஆசீர்வாதத்திற்கு அவர்களை கொண்டு வாரும். கிபி 33 விழுந்த பெந்தேகோஸ்தே போன்றதற்கு அவர்களை திருப்பிக் கொண்டு வாரும். அவர்களுக்கு பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதங்களை தாரும். தேவனுடைய வல்லமை தாமே சபைக்குள்ளாக வருவதாக, அங்கே தெய்வீக சுகமளித்தல்களும் சபைக்கு வரங்களும் கொடுக்கப்படுவதாக, அந்நிய பாஷைகளில் பேசுபவர்களும் பாஷைகளை வியாக்கியானிப்பவர்களும் அங்கே இருப்பார்களாக, அங்கே தீர்க்க தரிசனமும் எல்லா வித்தியாசமான வெளிப்படுத்தல்களும் இருப்பதாக. பாவனை விசுவாசம் அல்ல, அல்லது விசுவாசிக்க முயற்சிப்பதும் அல்ல, வேஷம் போடுவதோ அல்ல, உண்மையான அசலான வார்த்தையோடு வருகிறதான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தும்படியாய் நிறைவேறப் போகின்ற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படுவதாக. உங்கள் மத்தியில் ஒருவன் தன்னை தீர்க்க தரிசி என்று அழைத்துக் கொண்டு அல்லது எண்ணிக்கொண்டு அவன் கூறும் காரியம் நிறைவேறாமல் போனால் அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம். அது நிறைவேறினால் அவனுக்கு செவி கொடுங்கள். நான் அவனுடைய கூட இருக்கிறேன் என்று நீர் உம்முடைய வார்த்தையில் கூறியிருக்கிறீர். தேவனே, அந்த விதமான தீர்க்க தரிசிகளை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு சரியான விதமான உண்மையான அந்நிய பாஷை பேசுகின்றவர்களையும் சரியான விதமான வியாக்கியானங்களை உடையவர்களையும் எங்களுக்கு தாரும். இதை அழியும் பிதாவே. பாதிக்கப்பட்டவர்களையும் வியாதியாயுள்ளவர்களையும் சுகப்படுத்தும். எங்கள் மத்தியில் உண்மை அறியும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம். ஆமேன்.
I love him. I love him because he first loved me and purchased my salvation on Calvary.
இப்பொழுது எல்லா மெத்தோடிஸ்ட் தேவகுமாரர்களும் பாப்டிஸ்ட் தேவகுமாரர்களும் தேவனுடைய குமாரரும் குமாரத்தியுமாகிய நீங்கள் அனைவரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இதை அவருக்கு பாடுவோம், அவரை ஆராதிப்போம். நீங்கள் அவர் நேசிக்கிறீர்களா? அவர் நேசிக்கின்ற யாவரும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். அதை நாம் மறுபடியும் கூறுவோமாக, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஓரானப்படியாய் ஆப்பிரிக்கன் பாஷையில் பிரைஸ் தி லார்ட், ஜீசஸ் ஜீசஸ் என்று அவர்கள் அவரை அழைப்பார்கள். பிரைஸ் ஜீசஸ் டாங்கி ஜீசஸ், இயேசுவே உமக்கு நன்றி என்பார்கள். ஓ என்ன என்ன ஒரு நாள். ஆம், எப்படியாய் நான் சோதரிக்கிறேன், எப்படியாய் நாங்கள் அந்த நல்ல தேவனுக்கு உங்களுக்காக நன்றி கூறுகிறோம். வெறுமனே அவரை ஆராதியுங்கள். அதை போன்றே கடினமாக வெட்டும் செய்தி நாம் அவரை ஆராதிப்போமாக. ஆவியின் இனிமை தன்மையை பின்னால் நேசியுங்கள்.
Precious blood of God's own Son has saved and sanctified a wondrous people for His name, and they are called the bride. Though here neglected and despised, someday the Lord will bring those chosen ones within the gate, and that's worth everything. All together. When we're inside the gates of pearl, we'll learn a lot of things. We'll have a heart that's made of gold, perhaps a sing and shout and dance. Hallelujah! The Lamb will dry our tears. We'll have one grand homecoming.
Hallelujah!
The first 10,000 years.
எங்களுக்கு சரியான சுருதியை அதன் மேல் கொடுங்கள். அதை நாம் மீண்டுமாக பாடுவோம். நீங்கள் அதை நேசிக்கவில்லையா?
The precious blood of God's own Son has saved and sanctified a wondrous people for His name, and they are called His bride. Amen. Though here neglected and despised, one day the Lord will bring His chosen ones within the gate, and that's worth everything. When we're inside the gates of pearl, we'll learn a lot of things. Shout and dance about.
நாம் அதை பாடுகையில் நாம் கரங்களை குலுக்குவோம். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு கொடுப்போம். நான் அவரை தள்ளவே மாட்டேன், ஏனென்றால் அவர் எனக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். ஆமென். அவர் எனக்காக மரித்த காரணத்தால் அவர் என்னுடைய இரட்சகர். நான் தகுதியற்றவன், ஆனால் அவருக்கு சொந்தமாய் அவர் என்னை எடுத்துக்கொண்ட காரணத்தால் நான் அவரை போன்றிருக்கும்படி அவர் என்னை போலானார். நான் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருக்கும் பொருட்டு அவர் என்னுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு பாவியாக ஆனார். கர்த்தராகிய இயேசுவே, இந்த சகோதரியை நீ சுகப்படுத்துவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். அவளை சுகமாக்கும் கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில். அந்த பழைய பாடல்கள் உங்களுக்கு எதையும் செய்கிறதில்லையா? ஒரு சிறிய கருத்த குடும்பம் வழக்கமாக இங்கே வருவதை நான் நினைவு கூறுகிறேன். ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் ஒரு சிறு பெண்ணும். நான் அதை பாட முடியாது, ஆனால் நான் அதை முயற்சிக்கப் போகிறேன். பரிசுத்த ஆவி என் மேல் இருக்கிறதை நான் உணர்கிறேன்.
ஆமென். Had for Adam's fallen race, gave his only son to suffer and redeem us by his grace. Oh, what precious love that Father had for Adam's fallen race. Gave his only son to suffer and
நான் அதை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? அதை குறித்து ஏது காரியம் இல்லையா? இப்பொழுது இந்த செய்திகள் எல்லாம் கடினமானவை, கண்டிப்பானவை, வெட்டுபவை. தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கருக்கானது. ஆனால் அதெல்லாம் முடிந்து போன பின்னர் பாருங்கள், மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இங்கே இந்த கட்டிடத்தை எங்கேயோ இருந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார். தூதர்கள் பின்னர் முடிந்த பின்னர் அவருடைய கரங்களை அவர் விரித்து ஆசீர்வாதங்கள் விட தூங்குவதை காண்பீர்கள். நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு உயர்த்தி பரிசுத்த ஆவியின் இனிமையில் அவரை ஆராதிப்போம். அது உங்களுக்கு ஏதோ காரியத்தை செய்யவில்லையா? உங்களை சுத்தப்படுத்தி உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து உங்களை திரும்ப வார்த்தைக்கு கொண்டு வருகிறது. எத்தனை பேர் இப்பொழுது வியாதியா இருக்கிறீர்கள்? இந்த காலையில் சுகமாக்கப்பட நான் வருகிறேன். இதுதான் என்னுடைய சுகமாக்கப்படும் நேரமா இருக்கிறது என்று கூறுங்கள். 1, 2, 3, 4, 5 உங்களில் 8 அல்லது 10 பேர். சரி, இங்கே இருக்கின்ற என்னுடைய சிறு பிள்ளைகள் எனக்காக ஏதாவது காரியம் செய்வார்களா என நான் வியக்கிறேன். நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் எல்லோரும் இங்கு பின்னால் சரியாக வர விரும்புவீர்களா என வியக்கிறேன். சற்று இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஜபிக்கையில் நாங்கள் இன்னும் பாடிக்கொண்டிருக்கையில் அபிஷேகிக்கப்பட வேண்டியவர்களும் ஜபித்துக் கொள்ள வேண்டியவர்களும் இப்பொழுது நேராக பீடத்தண்டை இங்கே வருவீர்களாக என நான் உங்கள் எல்லோரையும் கேட்கப் போகிறேன். சகோதரர் நெவில், வாருங்கள், நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கப் போகிறோம். பின்னர் தண்ணீர் ஞானஸ்தானம் இருக்கிறது. பின்னர் ஒரு அதிகாரப்பூர்வமான 2, 3 ஏறக்குறைய சுமார் 10 நிமிடங்களில் பெரும்பாலும் முடிக்கலாம் என யூகிக்கிறேன். சரி.
Oh, what precious love that Father had for Adam's fallen race, gave his only son to suffer.
அந்த சிறிய கருத்த குடும்பம் எங்கே இருக்கிறார்கள் என்று யாராவது அறிந்திருந்தால் அவர்கள் மேலே வந்து அதை மறுபடியுமா எனக்காக மீண்டுமா எழுப்புதலின் போது பாடும்படி விரும்புகிறேன். அது அங்கே பெருஞ்சாலையின் கீழே எங்கோ இருந்தது. அவர்கள் பெயர் என்னவென்று நான் மறந்துவிட்டேன். ஒரு மனிதன், அவனுடைய மனைவி, ஒரு சிறிய பெண்.
Gave his only son to suffer and redeem us by his grace.
அது என்ன என்று பாருங்கள். ஆதாமின் வர்க்கம் காலங்களினூடாக விழுந்து போயிற்று, கலப்பாக்கப்பட்டது. உண்மையான தேவனுடைய வார்த்தையில் ஆவிக்குரிய அவிசுவாசத்தில் இருந்து காலமெல்லாம் அவள் குறைந்து கொண்டே இனச்சேர்க்கைக்கும் எல்லா விதமான அசுத்தத்திற்கும் மிகவும் தாழ்வான பகுதிக்கும் வந்துவிட்டாள். ஓ, என்ன விலையேறப்பெற்ற அன்பை அந்த பிதாவானவர் விழுந்து போற வர்க்கமாகி ஆதாமின் மேல் உடையராயிருந்ததால் அவருடைய ஒரே பேரான குமாரனை பாடுபடும்படி கொடுத்து நம்மை திரும்பவுமாக அவருடைய வார்த்தைக்கு மீட்க, அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்க மிகவும் தாழ்வாயிருந்த இடத்திற்கு வந்தார். இப்பொழுது இந்த காலையில் நாம் அவருடைய கிருபையினால் நின்று நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது என கூறுகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தார். அது உண்மை. அவர் அதை வாக்களித்தார். இங்கே அது சத்தியம் என்று நாம் அறிவோம். அது சத்தியம் என்று உங்களில் எத்தனை பேர்களுக்கு தெரியும்? அப்படியானால் அது உங்கள் சொத்தாக இருக்கிறது, அது உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது, அது உங்களுடையது. அப்படியானால் அதை பெறாதபடிக்கு உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது ஒரு காரியம்தான். அது சாத்தான் உங்களுக்கு ஒரு கலப்பான பொய்யை கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். தேவன் என்ன சொன்னார்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இப்பொழுது சாத்தான் வேற எதையும் உங்களுக்கு சொல்ல அனுமதியாதேயுங்கள். தேவனுடைய வார்த்தை நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறுகிறது. எவ்வளவு தூரம்? உலகமெங்கும். அது இன்னும் போய் சேரவில்லை. உலகமெங்கும். இது எவ்வளவு காலம் நீடிக்கப் போகிறது? உலகத்தின் முடிவு பரியந்தம். நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ நான் உங்களுடைய கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர்கள் சர்பத்தை எடுத்தாலும் அல்லது சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யாதிஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள். அதுதான் வார்த்தை. இப்பொழுது இதன் பேரில் சார்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய எல்லா நியமனங்களும் அங்கே அதன் மேல் கிடைக்கிறது. அதற்கு பின்னர் அந்த நிலைக்கு வந்து, தேவனே, நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன். நான் ரத்தத்தை அடையாளம் கண்டுகொண்டேன். தேவனுடைய குமாரனை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். என் பிதாவே, உம்மை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். பரிசுத்த ஆவியினால் நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். இப்பொழுது பிசாசு என்னை வாதித்து என்னை சுகவீனப்படுத்த முயற்சிக்கிறான். நான் துணிவுடன் வருகிறேன். ஆமென். ஆக்கினை தீர்ப்பே இல்லை. நான் எசேக்கியாவை போன்றே உம்முடைய வார்த்தையை காத்துக் கொண்டேன். இங்கேயே தரித்து கிடக்கிறேன் என்று கூறுங்கள். ஏசாயா, நீ போய் அவன் அந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டான், அவன் மறிக்கப் போகிறான் என்று அவனிடம் கூறு என்று கர்த்தர் ஏசாயாவிடம் கூறின போது, அதற்கு அவன், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மனவுத்தமாய் நடந்தேன். எனக்கு இன்னும் 15 வருடங்கள் தேவையா இருக்கிறது என கூறினான். கர்த்தர் தீர்க்கதரிசியிடம், நீ அவனிடம் திரும்பி போய் நான் உன்னை கேட்கேன், அவன் ஜீவிக்கப் போகிறான் என்று சொல் என்றார். அது உண்மை. அது காரியங்களை மாற்றுகிறது. அந்த விதமாகத்தான் நீங்கள் வர வேண்டும். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அங்கே ஆக்கினை தீர்ப்பிற்கும் பட்சத்தில் நீங்கள் வெறுமன் ஆகாயத்தில் சண்டையிட்டு சிலம்பம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்கள். நீங்கள் சுத்தமாயும் தெளிவாயும், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், கர்த்தாவே, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் வர வேண்டும். நீ ஒரு பாவியா இருந்து தேவனை அறியாதிருந்தால் சரியாக அந்த இடத்திலேயே, கர்த்தாவே, நான் சுகமடைய விரும்புகிறேன், நான் உமக்கு சேவை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் உமக்கு இப்பொழுது என் இதயத்தை கொடுக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், என்னை உபயோகியும் என்று தேவனிடத்தில் கூறுங்கள். தேவாலயத்திலே தீர்க்கதரிசி, இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் கர்த்தாவே என்று கூறினது போன்று தேவ தூதன் ஒருவன் அக்கினி தழலை எடுத்தான். இப்பொழுது நாம் சபையா இருக்கிறோம். சுவிசேஷ களங்களில் நாம் இன்னொரு விதமான ஊழியத்தை உபயோகிக்கிறோம். வேதமதி சபைக்கு கூறியிருக்கிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவர்கள் சபையின் மூப்பர்களை வரவழைப்பார்களாக. அவர்கள் அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். உங்களுக்கு தெரியும், யாக்கோபு 5:14. போதக சகோதரன் நெவில் ஒரு நல்லவரும் தேவனால் அனுப்பப்பட்டவரும் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்ட மனிதன். சகோதரன் நெவில் உயர்ந்து கொண்டிருப்பதை எத்தனை பேர்கள் கவனித்தீர்கள்? அதை நீங்கள் கவனித்தீர்களா? கடந்த ஞாயிறு அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததை கேட்டீர்களா? ஒரு மெத்தோடிஸ்ட் பிரசங்கியா அதை போன்று நின்றிருக்க கூடும் என்று யாராவது எப்பொழுதாவது நினைத்திருப்பார்களா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தபோது ஏதோ காரியம் சம்பவித்தது. புரிகின்றதா? ஆம், உடனடியாக அவர்கள் நேராக தாங்களாகவே அதற்குள் வந்து விட்டார்கள். புரிகின்றதா? நீங்கள் நேராக திரும்பி சரியான வம்சத்துக்குள் செல்லுங்கள், பின்னர் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். ஒரு சோள தானியத்திற்குள் நீங்கள் ஜீவனை வையுங்கள், அதை சரியான நிலையில் வையுங்கள், அது வளரும். அதை அப்படியே விட்டுவிடுங்கள், அது வளரும். சபையோடும் அதே விதம்தான். உங்களால் மட்டும் எப்பொழுதாவது சரியான காரியத்திற்கு திரும்பி வர முடிந்தால் அங்கேயே தரித்திருந்து தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். சரியான சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் ஸ்தோத்திரங்களும் அல்லேலுயாக்களும் பாட்டுகளும் காரியங்களும் தொடர்ந்து இருக்கட்டும். அது இதை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கைகூடும் என்ற ஒரு நிலைமையின் மேல் அது நம்மை நேராக கொண்டு வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து அதை பெற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுது அவர் அவனை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற போது, நான் என்னுடைய கரங்களை உங்கள் மீது வைக்கப் போகிறேன். இப்பொழுது முதலாவது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கப் போகிறேன். வரிசையில் இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் இன்னொருவர் மேல் கரங்களை வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது ஒருவர் இன்னொருவர் மேல் உங்கள் கரங்களை வையுங்கள். நான் ஏன் இதை செய்கிறேன்? சகோதரன் பிரண்ணாம் அவருடைய கரங்களை மேலே வைத்தால் என்று வேதம் ஒருபோதும் கூறினதில்லை. விசுவாசிகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்களுடைய கரங்களை வைத்தால் சரிதானே, அவர்கள் அவர்களுடைய கரங்களை வைப்பார்கள். உங்களுடைய கரங்களும் என்னுடைய கரங்களை போன்றதேதான். புரிகின்றதா? பார்க்க போனால் அங்கே காரியமே தேவனுடைய கரங்களே. எனவே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்பொழுது உங்களுடைய கரங்கள் ஒருவர் இன்னொருவர் மேல் இருக்க நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நான் உங்கள் யாவரையும் வெளியே அங்கே உள்ள சபையாரையும் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, மகத்தான வியாதியஸ்தர் வரிசையை உம்மண்டையில் கொண்டு வருகிறோம். தேவனே, சற்று சிந்தியும், இங்கிருக்கின்றவர்களில் அநேகர் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆவியினால் பிறந்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் என்று நான் நம்புகிறேன். அவர்களை பாவம் செய்ய வைக்க சாத்தானால் அவர்கள் அண்டையில் அபிதமாய் போக முடியாது. உம்முடைய வார்த்தை தவறாக இருக்கிறது என்று அவர்களை சந்தேகிக்க செய்யும்படி அவர்கள் அண்டைக்கு அவனால் போக முடியாது. அவர்கள் அப்படியே எழுத்தின்படியாய் அதை பின்பற்றி தொடர்ந்து போகிறார்கள். ஆனால் அதன் பிறகும் அவன் வர முயற்சித்து அவர்களுடைய சரீரத்திற்கு தொல்லை கொடுக்கிறான். ஏனென்றால் அவர்களுடைய சரீரம் இன்னமும் பாவத்தில் இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறான். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சரீரமானது மண்ணுக்கு போயாக வேண்டும், ஆனால் அவர்களுடைய ஆத்மா தேவனிடத்திற்கு போகிறது. அதனால் அவனால் முடிந்த அந்த பாகத்தை அவன் பாதிக்க முயற்சிக்கிறான். நீர் அந்த சரீரத்திற்கும் ரட்சிப்பை சேர்த்திருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுடைய சரீரங்களின் சுகமளித்தல் இது எங்களுடைய உயிர்த்தெழுதலின் அச்சாரமாயிருக்கிறது. தேவனே, இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் சுகமாக்கப்பட்ட லட்சக்கணக்கான சரீரங்கள் கணக்கில் இருக்கிறது. எனவே நீர் தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் ஒருவர் இன்னொருவர் மேல் கரங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களை நோக்கி பாரும் கர்த்தாவே, ஒருவர் இன்னொருவர் மேல் சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த தொடர்பு கொண்டிருந்தாலும், அவர்கள் என்ன நிறத்தவராக இருந்தாலும் அல்லது என்ன கோட்பாட்டை உடலாக இருந்தாலும் அக்கறையில்லை, அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதனோடு அதற்கு ஏதும் சம்பந்தம் கிடையாது கர்த்தாவே. அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். அவர்களில் சிலர் மெத்தோடிஸ்டுகள், சிலர் பாப்டிஸ்டை சேர்ந்தவர்கள், சிலர் பிரஸ்பிடேரியனை சேர்ந்தவர்கள், ஒரு கால் சிலர் கத்தோலிக்கர்களாக இருக்கலாம். நான் அறியேன் சிலர் பெந்தேகோஸ்துகளாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெயர்களில் நீர் அவர்களை அறியீர். உம்முடையவர்களாய் நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர். அவர்கள் ரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள். அவர்கள் இங்கே நின்று வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தைரியமாய் வருகிறார்கள். உம்முடைய ஊழியக்காரனாய் நான் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். தேவனே, இந்த கூட்டம் முடிந்த பிறகு இக்கட்டிடத்தில் இங்கு ஒருவர் கூட பலவீனராய் இராதபடி செய்வீராக. அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்திருப்பார்களாக. உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மூப்பர் முன்னாக போய் அந்த எண்ணெயை பூச, அந்த சிறிய எண்ணெய் அவர்களுடைய நெற்றியிலே வழிய அது ஆவிக்கு அடையாளமாயிருக்கிறது. அவர்கள் தலையில் பூசப்பட்ட அந்த அசலான ஒலிவ எண்ணெய் வருகின்றதான பரிசுத்த ஆவிக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் அதை அவர்கள் தலையின் மேல் பூசுகிறோம். பின்னர் நானே என்னுடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்கும் போது அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாய் தலை கூர்ந்து கொண்டே ஒரு முடிவு பெற்ற வேலை என்று அவர்களுடைய இருக்கைக்கு போவார்களாக. அதெல்லாம் முடிந்து விட்டது. அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். சுகமாய் இருக்கும்படி அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். இதை அழியும் கர்த்தாவே. சத்தங்களும் துதிகளும் பட்டணம் எங்கிலும் இருந்து இந்த ஜனங்கள் போகின்ற வித்தியாசமான இடங்களில் இருந்தும் எழும்பும். உங்களுக்கு தெரியும், ஒரு சமயம் எனக்கு வயிற்று வலி இருந்தது, ஆனால் அது போய்விட்டது. எனக்கு ஒரு சமயம் என்னென்ன குறிப்பிட்ட வியாதி இருந்தது, ஆனால் அதெல்லாம் போய்விட்டது. நான் வெறுமனே அன்று காலையில் வார்த்தைக்கு திரும்பி வளருதல் என்ற செய்தியை நான் கேட்டேன். நான் வார்த்தைக்கு திரும்பி வருகிறேன், நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது நான் சுகமாக இருக்கிறேன். பிதாவே, இதை அழியும், அவர்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
If you will, some of you saying only believe just as you can. Now let the ones just pass right to the seat as we know.
இப்பொழுது நம்முடைய தலையில் வணங்கி இருக்கிறது. நான் மூப்பர் முன்பாக போக விரும்புகிறேன். டெடி, உன்னால் கூடுமானால் உங்களில் சிலர் நம்பிடுவாய் என்ற பாடலை உங்களால் முடிந்த அளவு இப்பொழுது பாடுங்கள். கடந்து போகிறவர்களை நாங்கள் அவர்களை அபிஷேகித்து அவர்களுக்காக ஜபிக்கையிலே அவர்களுடைய இருக்கைக்கு போவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இந்த அபிஷேக எண்ணெயோடு இந்த ஸ்திரீயின் மேல் வைக்கையிலே.